கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் நறுவதாக என்ற வாழ்த்துக்களுடன் மீண்டுமாக தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற மற்றும் ஒரு வாய்ப்புக்காக நாம் தாழ்மையோடு தேவனுக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்து நாம் இந்த ஒரு புக் ஸ்டடிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தில் நாம விட்ட இடத்துல இருந்துட்டு நாம் இந்த வாரம் நாம துவங்கலாம். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்துல நாம இந்த ஒரு புக் ஸ்டடிக்குள்ள நாம நுழைந்தவுடன் நாம சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் பார்த்தோம். முதல்ல முன்னரே பார்த்தோம், இந்த ஒரு வால்யூம்ல பிரதர் அசல் என்ன காரியங்கள் சொல்லியிருக்கிறார், இதில் நம்ம தியானிப்பதன் மூலம் என்ன காரியங்கள் என்ன சத்தியங்கள்ல இன்னும் ஒரு தெளிவான ஒரு ஞானத்துக்குள்ள வழிநடத்தப்படுவோம் என்கிற காரியங்கள் நம்ம பார்த்தோம். அப்போ அதற்கப்புறம் இந்த ஒரு வால்யத்துல அவர் எழுதியிருக்கிற மிகவும் முதல் ஒரு தலைப்பு, அதாவது சிருஷ்டிப்பை பற்றி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிருஷ்டிப்புல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மாத்திரம் நம்ம பார்த்து போன வாரம் நாம் நிறுத்தியிருந்தோம். அப்போ இந்த வாரம் நம்ம சில கேள்விகளோட ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த மூன்று முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம போன வாரம் பேசணும். என்னென்ன பேசணும் அப்படின்னா, முதல்ல அந்த முதல் வார்த்தை ஆதியிலே. அப்போ ஆதியிலே என்று சொல்லும் பொழுது வேதத்துல ரொம்ப முக்கியமா ரெண்டு ஆதி சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஆதி எது சொல்லுங்க நீங்க, வசனம் வசனம் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ கிறிஸ்து இயேசுனுடைய சிருஷ்டிப்பு, அது ரொம்ப முக்கியமான துவக்கம், முதல் துவக்கம் தேவனுடைய சிருஷ்டிப்புல. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆதி பார்த்தோம், அது எங்க இருக்குது நாம பார்த்தோம், ஆதியாகமம் 1:1. இது என்னன்னா, மனுஷனுடைய குடியிருப்புக்காக தேவன் இந்த பூமிய பண்படுத்த துவங்கினார். அந்த ஒரு பூமி சிருஷ்டிப்பு இல்ல, பூமிய பண்படுத்த துவங்கினார். பூமி எல்லாம் எப்பயோ சிருஷ்டி பண்ணி வச்சிட்டார், சரிங்களா? அப்போ ரெண்டு முக்கியமான ஆதி பார்த்தோம். அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சொல்லப்பட்டிருக்கிற நாள் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள், நான்காவது நாள் அப்படின்ட்டு ஏழு நாட்கள் பத்திட்டு அங்க பேசிருக்கிறார், சிருஷ்டிப்பின் வாரம். அப்போ அந்த சொல்லப்பட்டிருக்கிற நாள் 24 மணி நேரம் குறிச்ச நாள் கிடையாது, மாறாக அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட கால கட்டங்களை குறிக்குது, டைம் பீரியடு, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த நாள் வந்துட்டு எப்படி நம்ம சொல்லிடுறோம், அந்த ஏழு நாட்களுமே சமமான நாட்கள். அப்போ அந்த ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோ காலம் எடுத்து பார்க்கும் பொழுது 7000 வருஷம். அப்போ ஏழு சிருஷ்டிப்பு நாட்கள்னு சொல்லும்போது 49,000 சிருஷ்டிப்பின் வருஷங்கள் தேவன் இந்த ஒரு பூமியை பண்படுத்திருக்க அவர் எடுத்திருந்தது நாம் அது பார்த்தோம். அப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த ஒரு பூமி அல்லது மனுஷன் இவர்களுடைய சிருஷ்டிப்பு பத்தி இன்னைக்கு அறிஞர் விஞ்ஞானிகள் கிட்ட இருக்கிற தவறான கருத்துக்கள் அது கூட நாம பார்த்துட்டு நாம முடிச்சோம் இல்லைங்களா. அப்ப நாம இன்னைக்கு இரண்டாவது பாகத்துக்குள்ள சகோதர சகோதரிகள் நாம நுழையும் போது எதுல இருந்து நாம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ இந்த பூமியினுடைய இல்லாட்டி அந்த மனிதனுடைய சிருஷ்டிப்பு பற்றி இல்லாட்டி இந்த பூமியினுடைய பண்படுத்துதல் பற்றி சரியான சத்தியத்துல இருந்துட்டு நாம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். போன தடவை நம்ம தவறான கருத்துக்களோட நிறுத்தணும், இப்ப சரியான கருத்து என்ன? அப்ப சரியான கருத்து என்னன்னா, சரி இப்போ இப்படியெல்லாம் நாம சொல்லிட்டோம், சயின்டிஸ்ட் சொல்றதெல்லாம் தப்பு தவறான கருத்துக்கள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமா சரியான கருத்துக்கள் ஒண்ணு இருக்கணும். அப்ப இந்த சரியான கருத்துக்கள் என்ன, இந்த பூமி உருண்டைய தேவன் எப்படி சிருஷ்டி பண்ணியிருந்தார், அதைய எப்படி பண்படுத்தியிருந்தார், அல்லது அந்த ஆறு சிருஷ்டிப்பின் நாட்கள் எப்படி ப்ரொசீட் ஆச்சு, அந்த ஆறு சிருஷ்டிப்பின் நாட்கள்ல ஒவ்வொரு நாளையும் தேவன் என்னென்ன காரியங்களை எப்படி எல்லாம் செஞ்சிருந்தார் அது நாம பார்க்கணும், சரிங்களா? அப்போ அந்த முதல் கேள்வி, அப்போ இந்த பூமி எப்படித்தான் உண்டாக்குனார், சரிங்களா? எப்போ உண்டாக்குனார் அப்படின்னா, மறுபடியும் ஆதியாகமம் 1:1 நம்ம படிக்கிறோம்,
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
ஆமாம், ஆதியிலேயே தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்துட்டார். அது எப்போ தெரியாது, எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது, போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அப்ப அதை தேவன் பைபிள்ல கூட சொல்லல, அதனால நாம என்ன பண்ண முடியாது, சயின்டிஸ்ட் மாதிரி வெறும் அனுமானங்கள் போட்டுட்டு நாம போயிட்டு இருக்க முடியாது. சோ அந்த முயற்சி நாம கைவிடுறோம். ஆனா தேவன் மனுஷனுடைய குடியிருப்புக்காக இந்த பூமியை பண்படுத்துறதுக்காக பூமியை பார்த்து திரும்பும் பொழுது, வசனம் இரண்டாவது வசனம் நீங்க படுங்க, பூமி எப்படி இருந்துச்சுன்னா,
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்துச்சு. அப்போ மனுஷனுக்காக ஒரு இருப்பிடம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆயத்தம் பண்ண ஒரு பூமியை செலக்ட் பண்ணிட்டு பூமிய பார்க்கும் போது பூமி ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையும். அப்ப என்னன்னா, பார்க்கும் பொழுது பூமி அங்க இருந்துச்சு. அப்ப அது சிருஷ்டிக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு, நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அந்த காலம் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப தேவன் பூமியை பார்க்கிறார். எதுக்காக பார்க்கிறார்? இதைய பண்படுத்த துவங்கணும். அப்ப பார்க்கும் போதே பூமி இருந்தது, முன்னாடியே சிருஷ்டிக்கப்பட்டு, ஆனா எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையும். அப்ப என்னது ஒழுங்கின்மையும் வெறுமையும் அப்படின்னா, அப்ப இந்த பூமியில மனுஷன் ஜீவிக்கிறதுக்கு தகுந்த எந்த ஒரு சூழ்நிலையுமே உண்டாகல. சும்மா ரஃபா ஒரு உருண்டை மிதந்துட்டு இருக்குது, சரிங்களா, அவ்வளவுதான். ஆனா இந்த உருண்டை கூட ஆரம்பத்துல எப்படி மிதந்துட்டு இருந்திருக்கும் இந்த யூனிவர்ஸ்ல, இந்த ஒரு ஆகாயத்துல அப்படின்னு நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம், கொஞ்சம் சர்ச் பண்ணோம். அப்ப வந்துட்டு அது எப்படி இருந்துச்சு அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, அதற்கு அநேக தியரிகள் இன்னைக்கு இருக்குது. இந்த பூமி உருண்டை எப்படித்தான் உருவாக்குனார், சரிங்களா? அப்ப அதற்கு வந்துட்டு சயின்டிஸ்ட் சொல்ற தியரிஸ் அப்படின்னா கூற்றுக்கள், கூற்றுனா சில அனுமானங்கள், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இப்படின்னு ஒரு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஒரு கருத்துக்கள் கொடுப்பாங்க. அப்ப இது அநேக கருத்துக்கள் இருக்குது. போன வாரம் கூட ஒரு கருத்து பார்த்தோம், அந்த கருத்துக்கு இங்கிலீஷ் என்ன பேருனா பிக் பேங் தியரி. அப்படின்னா எல்லாமே ஒரு ஒரு முட்டை மாதிரி இருந்து வெடிச்சு செதறி அதுல இருந்துட்டு ஒரு ஒரு சூரியனா வந்துச்சு அப்படின்ட்டு. ஆனா அது தவறு, அது வந்து சரியான தியரி கிடையாது. அப்போ அநேக தியரி, அநேக கூற்றுக்கள், அனுமானங்கள் இருந்துட்டாலும் இன்னைக்கு நாம என்ன ஒரு அனுமானம் பார்க்க போறோம் அப்படின்னா, சயின்ஸ்ல ஒரு அனுமானம் இருக்குது, ஒரு தியரி, அதுக்கு பேர் என்னன்னா வைலியன் தியரி. அப்படின்னா இது வந்துட்டு, இதையே நாம எடுத்து பாக்குறோம் அப்படின்னா, இது வந்துட்டு வேதத்துல தேவன் சொல்லிருக்கிற பிரகாரமாகவே இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு கூற்று. அப்ப இது கூட சயின்டிஸ்ட் தான் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சொல்றது கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாக்குறோம். பைபிள்ல தேவன் எப்படி கொடுத்திருக்கிறாரோ, ஃபர்ஸ்ட் நாள் இதாச்சு, செகண்ட் நாள் அதாச்சு, மூணாவது நாள் இப்படி ஆச்சு, இல்லைங்களா? அத அது போலவே ஒத்து இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு வயலியன் தியரி எடுத்து நாம இன்னைக்கு பார்க்கணும். அப்ப இந்த பூமி தேவன் பார்க்கும் போது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சுன்னு சொல்லும் போது எந்த ஆர்டரும் இல்ல, ஒழுங்கின்மை சொல்லியாச்சு. அப்படின்னா ஒழுங்கு இல்ல. அப்போ சும்மா ஒரு உருண்டை இருக்குது, அந்த உருண்டை எப்படி இருந்திருக்கும் அப்போ அப்படின்ட்டு இங்கிருந்து தான் நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோமோ ஒழிய, இந்த உருண்டைய தேவன் எப்படி கொண்டு வந்தாரு, இது மாதிரி நிறைய உருண்டைகளை எப்படி கொண்டு வந்தாரு, அது நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இல்ல. காரணம் உபாகமம் 29:29 சொல்றார், என்ன சொல்றார், மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் யாருக்கு, தேவனுக்கு உரியவைகள். அப்ப அதை பத்திட்டு தேவன் வசனத்துல நம்ம கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது நம்ம அதற்கு மேல நம்ம போய் முயற்சி பண்ண முடியாது. ஆனா இப்ப அவர் கொடுத்திருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, அப்ப இந்த பூமி எப்படித்தான் வந்திருக்குது, இல்லைங்களா? அப்ப பார்க்கும் பொழுது இப்ப மனுஷங்க இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னன்னா, இப்ப நமக்கே தெரியும் இந்த பூமி உருண்டை என்று சொல்லும் போது எப்படி இருக்குதுன்னு, தெரியுங்களா? ஒரு ஒரு அடுக்குக்கு மேல ஒரு அடுக்கு, மேல என்ன இருக்குது, இந்த பூமி மேல நல்ல மண், இல்லைங்களா? பஞ்சு மாதிரி. அப்படின்னா பஞ்சு மாதிரினா மத்ததோட கம்பேர் பண்ணும் போது ரொம்ப துகள்கள் துகள்கள், சின்ன 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 மண் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா உள்ள போக என்ன ஆகுது, கொஞ்சம் பெரிய பெரிய கல் இருக்கும், இல்லைங்களா? அப்புறம் நல்லா போகும்போது உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், இந்த தனிமங்கள் கிடைக்கும், இல்லைங்களா? இரும்பு கிடைக்கும், தங்கம் கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும், இப்படி எல்லாம் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடினமான பாறைகள் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரியான தனிமங்கள் கிடைக்கும். இதெல்லாம் போயிட்டு இந்த பூமி உருண்டையினுடைய மையத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கிறோம். பூமி உருண்டையினுடைய மையத்துல எப்படி இருக்குது, நெருப்பு, மால்டன், இல்லைங்களா சொல்லுவாங்க, என்னன்னா அதான் எரிமலையில வருது பாருங்க. ஏ, அது என்னதுன்னா அந்த மையத்துல, பூமியினுடைய மையத்துல இருக்கிற அந்த லாவா குழம்பு தான் என்ன ஆகுது, பூமியில வெடிச்சு வரும்போது அந்த எரிமலையில வந்துட்டு அப்படியே உழுது, டிஸ்கவரி எல்லாம் காமிக்கிறா இல்லைங்களா? அது நினைச்சு பாருங்க, அது மாதிரி தான் எங்க இருக்கும், பூமியினுடைய மையத்துல ரெட் ஹாட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த சக்கச்சவேன்னு, அதாவது என்னன்னா பாறையெல்லாம் உருகி, இரும்பு உருகிறத விட எது உருகிறதுக்கு ஹீட் அதிகம் வேணும்னா கல்லெல்லாம் உருகிறதுக்கு ஹீட் வேணும். அப்ப இந்த பாறை எல்லாமே உருகிட்டு அந்த பூமியினுடைய மையத்துல எப்படி இருக்குது பார்க்கிறோம், அப்படியே ரொம்ப ஹீட்ல அது எப்படி இருக்கும்னா, நம்ம இப்படி திடமா இருக்காது, மாறாக ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு திரவ நிலையில இருக்கும். திரவ நிலையிலனா ஒரு குழம்பு மாதிரி கெட்டியா ரொம்ப ஹீட், இதுதான் பூமியினுடைய சென்டர். அதத்தான் கிறிஸ்தவ பேர் சபைகள் என்ன சொல்றாங்க, நரகம், உள்ள ஓட்ட போட்டுட்டே போனா உள்ளுக்குள்ள நரகம், அது லாவா குழம்பு இல்லைங்களா, அது ஒண்ணு நரகம் இல்ல. அப்போ இதுதான் அந்த பூமியினுடைய சென்டர் இருக்குது, இல்லைங்களா? அப்போ இதை வச்சுட்டு நம்ம சரியான ஒரு கணிப்பு என்னன்னா, கண்டிப்பா ஒரு காலத்துல இந்த பூமி உருண்டை மொத்தமுமே எப்படித்தான் இருந்திருக்கணும், இப்படித்தான் இருந்திருக்கணும். எப்படின்னா வெறும் ஒரு தீ உருண்டை அப்படியே அந்தரத்துல மிதந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்க நிறைய கற்பனை வேண்டியது இருக்கு, கற்பனை பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்ப ஒரு ஒரு தீ பந்து அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி முழுவதுமே அப்படித்தான். இப்ப நம்ம இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, இது கூட எப்படித்தான் இருந்திருக்கும்? அது மாதிரி ஒரு குழம்பு இப்படித்தான் மிதந்துட்டு இருந்திருக்கும். அப்போ அப்படித்தான் இருந்திருக்கணும். அப்போ காலப்போக்குல எதனா எடுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த எரிஞ்சு கொண்டு இருக்கிற இந்த பூமி பந்து என்ன எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கூல் டவுன் ஆயிருக்கும். கூல் டவுன்னா அப்படியே அந்த சூடு ஆறி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்ன சொல்லலாம் நம்ம அந்த சூடு தட்ப அந்த நிலை மாறிட்டு ஃப்ரீசிங் பாயிண்ட்க்கு போகணும் இல்லைங்களா. அப்படின்னா அது என்ன சொல்லலாம் நம்ம மறுபடியும் தமிழே என்ன சொல்றது, குளிர்ந்து 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 போகும். ஆனா இந்த ஹீட்டா இருக்கும் போது என்ன நடந்திருக்கும் இந்த பூமி உருண்டையில பாத்தீங்கன்னா, அப்ப நமக்கு தெரியும் இந்த பூமி உருண்டையில தண்ணி இருக்குது, தண்ணி மாத்திரமல்ல நிறைய தனிமங்கள் இருக்குது, எலிமெண்ட்ஸ் இல்லீங்களா. நம்ம படிக்கிறோம்ல சயின்ஸ்ல ஒரு 106 எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. அப்ப அந்த எலிமெண்ட்ஸ்ல என்ன இருக்குது, தங்கம் வைடூரியம் அப்புறம் இந்த பித்தளை அலுமினியம் இல்லீங்களா, சிலிக்கானு இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது. அப்போ இந்த பூமி உருண்டை அப்படி ஒரு நெருப்பு கோலமா இருக்கும் பொழுது இந்த தண்ணி அப்ப இந்த தனிமங்கள் இதெல்லாம் என்ன ஆயிருந்திருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதெல்லாம் கேஸ் ஆயி புரியுதுங்களா, இந்த தனிமங்கள் எல்லாம் கேஸ் நிலைக்கு மாறிட்டு இதெல்லாம் இந்த பூமி என்ன பண்ணிருந்துச்சுன்னா கேஸ் நிலைக்கு மாறுச்சுன்னா அது எங்க தங்கும், அந்த இடத்த விட்டுட்டு என்ன ஆயிடும், மேல போயிட்டு அப்பதான் உருவாகுது என்னன்னா இந்த நீராவி, அது மாத்திரமல்ல இந்த வாயுக்களா மாறிட்ட இந்த தனிமங்கள் இதெல்லாம் ஆகாயத்துல அப்படியே போயிட்டு பூமியிலிருந்துட்டு ஒரு சில மைல்களுக்கு அப்பால் போகும் போது அது என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப அப்படியே குளிரும் பொழுது சரிங்களா. இப்ப நமக்கு தெரியுமே குளிர்ந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் திரவ நிலைக்கு வரும். அப்ப திரவ நிலைக்கு வரும் பொழுதுதான் இந்த பூமிய சுத்தி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ரிங்ஸ் இருந்துச்சு, வளையங்கள், நிறைய வளையங்கள். அந்த வளையங்கள் என்னெல்லாம் இருந்திருக்கணும், தண்ணி இருந்திருக்கும், தனிமங்கள் வந்துட்டு அந்த என்னது திரவ நிலையில இந்த பூமிய சுத்திட்டு இருந்திருக்கணும். அப்ப நிறைய வளையங்கள் இந்த பூமியை சுத்திட்டு இப்படியே இருந்திருக்கணும். இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்போ தேவன் பூமியை அப்படி பார்க்கும் போது இந்த பூமி எப்படி இருந்திருக்கு தெரியுங்களா, இன்னைக்கு இந்த 9 கோள்கள்ல ஒரு கோள் இருக்குது சனி நினைக்கிறேன் நான், இங்கிலீஷ்ல சாட்டர்ன் இல்லைங்களா, தமிழ்ல சனி கிரகம் நினைக்கிறேன். ஒரு ஒரு கிரகம் மாத்திரம் உருண்டையா இருக்கும், அதை சுத்தி ஒரு ரிங் இருக்கும் பாத்துருக்கீங்களா ரொம்ப தெளிவா. இதுல ஏன் தேவன் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வச்சிருக்கிறாருன்னா இன்னைக்கு இந்த கிளாஸ் எடுக்கணும், வேற வழி இல்ல இல்லீங்களா. அப்ப நமக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி இருந்துட்டு வந்திருக்கும் அப்படிங்கறக்காக ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் வச்சிருக்கிறார். என்னன்னா இந்த நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு 9 கோள்கள்ல ஒரு கோல்ல இன்னும் என்ன சுத்திட்டு இருக்குது, அந்த ஒரு வளையம் ரிங் சுத்திட்டு இருக்கு. அதுல என்ன இருக்குது, அதுல கல் இருக்குது, தூசி இருக்குது, மண் இருக்குது, பாறை இருக்குது, கேசஸ் இருக்குது, இதெல்லாம் சுத்திட்டு இருக்குது. அப்போ இதே போல அப்போ தேவன் பார்க்கும் போது கூட இந்த பூமி உருண்டை எப்படி தந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு நெருப்பு கோல பந்து மாதிரி. அப்ப அதை சுத்திட்டு இந்த தண்ணி இந்த தனிமங்கள் எல்லாம் வாயு நிலையில இந்த பூமியை சுத்திட்டே இருந்திருக்கும். அப்ப ஒரு வளையம் மாத்திரம் இல்ல, இது மாதிரி பல வளையங்கள் இருந்திருக்கும். அப்ப இந்த வளையங்கள் ரொம்ப தூரத்துல இருக்குது, எதை விட்டு, பூமி உருண்டையை விட்டு ரொம்ப மைல்கள் அப்பா, ஆனா பூமி சுத்தி தான் இருக்குது. அப்ப இந்த பூமி அதுக்குள்ள ஒரு ஃபாஸ்ட் இப்ப சுத்திட்டு இருக்கு பாருங்க, அதே வேகத்துல சுத்தும் போது அதனுடைய வேகம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற வளையத்தை டிஸ்டர்ப் பண்ணும். டிஸ்டர்ப் பண்ணப்போ இந்த வளையங்கள் என்ன ஆகும்னா அது ஒரு வேகத்துல அது சுத்திட்டு இருக்கும், எதையே சுத்திட்டு இருக்கும், பூமியுமே சுத்தி பூமியே சுத்தி. அப்பதான் பார்க்கிறோம் அந்த ஒட்டுமொத்த பூமிய முழுக்க மூடி போகிற அளவுக்கு இந்த நீராவி இந்த தனிமங்கள் இதெல்லாம் இருந்துட்டு சூரியன் ஒளி இந்த பூமியின் மேல போய் படுறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுல இந்த கண்டிஷன் தான் நம்ம அந்த பூமி அப்போ அங்க இருந்திருக்கணும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த பூமி அப்படியே இல்ல, போக போக என்னாச்சுன்னா குளிர்ந்துச்சு. அப்போ பூமி குளிரும் போது இந்த ஹீட்ட எல்லாம் முழுக்க குளிரும் பொழுது இந்த மேல இருக்கிற அந்த ரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு அதுக்கு பேர் தான் நம்ம பைபிள் என்னன்னா வானத்தின் மதகுகள் கேனோபிஸ். இந்த இந்த தியரிக்கு இன்னொரு பேர் என்னன்னா கேனோபி தியரி சொல்றாரு. ஏன்னா இது எக்ஸாக்டா பைபிள்ல சொல்லி எடுக்கிற பிரகாரமே இருக்குது இல்லீங்களா. அப்போ இந்த ஒரு ரிங்ஸ் தான் நீர், நீர் எல்லாம் இருக்குது இல்லீங்களா, அதெல்லாம் அப்புறம் அந்த தனிமங்கள் இரும்பு எல்லாம் சொன்னோம் இல்லீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னு குளிரும் பொழுது அந்த ரிங்ஸ் அப்படியே பூமி மேல விழுகும், அப்படியே பூமி மேல விழுகும், அப்படியே பூமி மேல விழுகும் போது அப்புறம் முதல்ல எது விழுகும், வெயிட்டா இருக்கிறது உழுகுமா, வெயிட் கம்மியா இருக்கிறது உழுகுமா, வெயிட்டா இருக்கிறது உழுகும். அப்போ முதல்ல அந்த வெயிட்டா இருக்கிற தனிமங்கள் பூமியில செட்டில் ஆகும், அப்புறம் அதற்கடுத்து, அப்புறம் அதற்கடுத்து, இப்படியே விழுந்து 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 தான் இந்த பூமியில இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா ரொம்ப வெயிட்டு வெயிட்டான தனிமங்கள் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், பூமிய ரொம்ப நல்லா ஆழமா தோன்றணும். ஏன் போகணும், அத வந்து விழுந்ததா எப்படி விழுந்திருக்குது, முதல்ல வெயிட்டானது வந்து விழுந்திருக்குது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துட்டு அந்த பூமி ஃபார்ம் எடுக்குது பார்க்கிறோம். இது வந்துட்டு நான் ரொம்ப ஓவர் வியூ சொல்றேன், எப்படின்னா ஒரு ஒட்டு மொத்தமா இப்படித்தான் நடந்திருக்கிறோம். ஆனா இந்த ஒரு ப்ராசஸ் இந்த ஒரு முறையில தான் இந்த 7-6 சிருஷ்டிப்பின் நாட்கள்லயும் இது கண்டினியூஸா என்னாயிட்டே இருந்திருக்கும். எப்பயா அதாவது 7-6 சிருஷ்டிப்பின் நாட்கள், இந்த நாட்கள் கடந்து போக போக ஒரு ஒரு மதகுகளை என்ன எடுக்கணும், மேல இருந்துட்டு பூமியின் மேல விழுகும், பூமியின் மேல விழுக்கும், அப்படியே அது வெயிட் ஆகி வெயிட் ஆகி தொப்புன்னு விழுகும் பொழுது அது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்குது. இது வந்துட்டு அந்த 6 நாட்களுக்குள்ளயும் இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு ஒரு சிருஷ்டிப்பின் நாள் முடியும் போதும் தேவன் அவருடைய திட்டத்திலேயே எப்படி வச்சுட்டார் அப்படின்னா, அந்த ஒரு ஒரு காலம் முடியும் போது ஒரு பெரிய லெவல்ல அந்த மதகுகள் இந்த பூமியின் மேல விழுகிற மாதிரி தான் செஞ்சிருக்கிறார். ஏன்னா அப்ப அந்த விழுகும் பொழுது நிச்சயம் கிளைமேட் மாறும், பூமியினுடைய தட்பவெப்பம் மாறும், மாறும் பொழுது இது அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு வளர்ச்சியா தேவன் என்ன பண்ணிருந்தார், இப்படித்தான் செட் பண்ணிட்டு இந்த ஒரு 6 சிருஷ்டிப்பு நாட்களும் இடிய வந்துட்டு அவரு அனுமதிச்சிருக்கணும் நாம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு காரியத்தை சொல்லும் பொழுதுதான் இது எதை குறியுதுன்னா, அந்த ஒரு வயலியன் தியரி, இப்படித்தான் இந்த பூமி தேவன் அதை பண்படுத்த பார்க்கும் பொழுது ஒரு நெருப்பு கோலமா, அப்புறம் அதை சுத்திட்டு வாயு நுழையில எல்லா தனிமங்கள் மற்றும் தண்ணி எல்லாம் அங்க இருந்துச்சு. ஆனால் இது கூட நம்ம சொல்லும் போது இது விழுகும் போது எங்க விழுகும், எல்லா இடத்துலயும் விழுகாது. ஏன் விழுகாதுன்னா பூமி ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கும். அப்ப சுத்திட்டு இருக்கும் போது நம்ம நினைச்சோம் பாரு என்னன்னா, புரியுதுங்களா நான் சொல்றது, நல்லா இப்படி வேகமா சுத்தும் போது இதை சுத்தி என்ன இருக்கும், காற்று ரொம்ப வேகமா இருக்கும். அப்ப அந்த காற்றை கிழிச்சிட்டு அது என்ன ஆகாது, தண்ணி வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்படி சொல்லலாம், கொஞ்சம் அப்படியே மேல பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் இருக்குது இல்லீங்களா, ஃபேன்ல இந்த டிஸ்க் மாத்திரம் இருக்கு, நல்லா கவனிங்க. இப்ப டிஸ்க் மாத்திரம் நல்லா ஃபாஸ்டா சுத்துதா, இப்ப இந்த டிஸ்க்ல ஒரு சின்ன கேள்வி யோசிங்க, அந்த மையத்துல டச் பண்றது ஈஸியா, அந்த டிஸ்கினுடைய ஓரத்துல டச் பண்றது ஈஸியா, ஏன் பாருங்க, புரியுதுங்களா. அப்போ அந்த ஓரத்துல போய் கை வச்சுங்க என்ன ஆகும், அடிக்கும். ஏன் ஓரமாக என்ன ஆகும், வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா மையத்துல சும்மா நீங்க டச் பண்ணலாம், ஒண்ணுமில்ல. அதே மாதிரிதான் பூமி உருண்டை, நான் டிஸ்க் காமிச்சிட்டேன் வேற வழி இல்ல, பூமி உருண்டை சுத்தும் பொழுது அதனோட சுத்துற வேகம் எங்க அதிகமா இருக்கும்னா, இப்படி இருக்குன்னு வைங்க, இந்த ஈக்குவேட்டர் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன தமிழ்ல நம்ம பூமத்திய ரேகை, அந்த பூமத்திய ரேகை கிட்ட ரொம்ப வேகம் இருக்கும். ஆனா எங்க ரொம்ப கம்மியா இருக்கும் வேகம், மேல போ அந்த சொல்ற இல்லைங்களா துருவங்கள், வட துருவம் தென் துருவத்துல போர்ஸே இருக்காது. அப்போ இந்த இப்படி பூமி சுத்தும் போது என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, இந்த சுத்தி இருக்கிற கேஸ் ஃபார்ம்ல இல்லாட்டி லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற இந்த தண்ணி இதெல்லாமே எங்க நோக்கி சென்றுனா, எங்க வந்துட்டு பிரஷர் அதிகமா இல்லையோ அங்கதான் அப்படியே போகும். எங்க போகும், வட துருவத்துக்கோ தென் துருவத்துக்கோ போய் அங்க போர்ஸ் அதிகமா இல்லங்கிறதுனால அங்க இருந்த தப்பு தப்புன்னு விழுக்கும். அங்க விழுந்துட்டு என்ன ஆகும்னா, வட துருவத்துல இருந்துட்டும் தென் துருவத்துல இருந்துட்டும் பூமியினுடைய சென்டருக்கு அது பெரிய வெள்ளமா வரும். இந்த வெள்ளம் தான் என்னன்னா நம்ம நோவா நாட்கள்ல வந்த வெள்ளம். அப்போ வட துருவத்திலயும் தென் துருவத்திலயும் விழுந்துட்டு அந்த தண்ணி அப்படி ரொம்ப ஃபோர்ஸ். நம்ம பாருங்க இது தேவன் எப்படி செஞ்சிருக்கிறார் பாருங்க, இது ஒட்டுமொத்த பூமியில நடக்கிற விஷயம். ஒரு பூமியை ஜஸ்ட் ஒரு ஆரஞ்ச் மாதிரி நினைச்சுக்கோங்க, கையில வச்சிடுங்க, மேல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும், கண்டிப்பா இப்படி போகும். கீழ தண்ணி கொஞ்சம் பிரஸ் பண்ணி ஊத்தினீங்கன்னா அது கூட என்ன ஆகும், இப்படி போகும். அது மாதிரி ஒட்டுமொத்த பூமியில தேவன் பண்ணிடுகிறாரு இந்த 6 சிருஷ்டிப்பின் நாட்கள்ல. அப்ப இது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம 3வது நாள் படிக்கும் போது நம்ம பார்ப்போம் சரிங்களா. அப்போ இதுதான் நம்ம பார்க்கிறோம், இந்த மாதிரி தான் அந்த ஒரு தனிமங்கள் எல்லாம் மேல இருந்துட்டு நீர் எல்லாம் இருந்துட்டு ஒரு ஒரு ரிங்கா ஒரு ஒரு ரிங்கா ஒரு ஒரு சிருஷ்டிப்பின் நாளுடைய முடிவிலையோ இல்லாட்டி அந்த சிருஷ்டிப்பின் நாட்களுக்கு மத்தியிலேயோ இந்த பூமியின் மேல விழுந்து இந்த சிருஷ்டிப்பின் வேலை தேவன் சித்தம் வச்சிருக்கிற பிரகாரம் ரொம்ப கரெக்டா போறதுக்கு அங்க தேவன் பண்ணிருந்தார். அதுல கடைசியா விழுந்த மதகு தான் எங்க விழுந்துச்சு, டவுனா இருக்கீங்க, கடைசியில விழுந்த மதகு தான் எங்க விழுந்துச்சு, நோவா நாட்கள்ல அந்த ஜலப்பிரளயத்துல விழுந்துச்சு இல்லைங்களா, அதுதான் ஃபைனல் ரிங்க. அதுக்கப்புறம் இப்ப பூமியில என்ன இல்ல, மேல மேல தண்ணி அங்க இல்ல பாக்கலாம். ஆனா அந்த மதகுகளை தேவன் எப்படி சிருஷ்டி பண்ணிருந்தாருன்னா, அது கடைசியா அந்த நோவா நாட்கள்ல மனுஷனுடைய வாழ்க்கையில அது என்ன ஆகணும், வந்துட்டு ஒரு முக்கியமான காரியம் செய்யறதுக்காக வச்சுட்டு அங்க விழுந்ததான் அந்த கடைசிங்க நோவாவினுடைய நாட்கள். இப்ப நாம இதுதான் என்னன்னா, இந்த பூமி எப்படி வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும், அதாவது இது எப்படி இருந்திருக்கும் தேவன் இந்த பூமி இந்த அதைய பண்படுத்த பார்க்கும் பொழுது. இதுக்குதான் அந்த நம்ம சொல்றோம் அந்த ஒரு சில கூற்றுக்கள், சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட், அப்ப இந்த பூமி இப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி அவர் கரெக்டா பண்படுத்திட்டு இந்த ஆறு நாட்கள்ல அவர் பண்ணினார். அப்ப அந்த சிருஷ்டிப்பின் வாரம், அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் போய் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த சிருஷ்டிப்பின் வாரத்துக்குள்ள நம்ம போகும் பொழுது பிரதர் ரசல் வந்துட்டு ரொம்ப தெளிவாக பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இந்த சிருஷ்டிப்பின் வாரத்தை எப்படி பிரிச்சு பிரிக்கலாம்னா ஒரு நாலு முக்கியமான பாகங்களா பிரிக்கலாம். அப்போ அந்த சிருஷ்டிப்பின் வாரத்துல ஒட்டுமொத்தமே எவ்வளவு நாள் இருக்குது? ஏழு நாள். ஏழு நாள் இருக்கு இல்லைங்களா? ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஏழு நாள். இந்த ஏழு நாளை எப்படி பிரிக்கலாம்னா நான்கு முக்கியமான பாகங்களா பிரிக்கலாம். எப்படின்னா முதல் பாகத்துல முதல் ரெண்டு நாள் நீங்க வச்சிருங்க. அந்த முதல் ரெண்டு நாள்ல என்ன காரியம் தேவன் அங்க பண்ணிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமிய ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியில இருந்தார். அந்த ஒழுங்குக்கு கொண்டு வருவதன் மூலம் அதுக்கடுத்து வர நாட்கள்ல இந்த பூமியில உயிர் ஜீவிகள் வர்றதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு அந்த முதல் ரெண்டு நாட்ல செய்யறார். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க, இது ஒரு ஜெனரல் வியூ தான் நம்ம கொடுக்கறோம். அந்த ஏழு நாள நாளா பிரிச்சோம்னா முதல் ரெண்டு நாள் எதுக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பூமிய அடிப்படை விஷயங்களுக்கு பயன்படுத்துறார். எதற்குன்னா அந்த ரெண்டாவது அல்லது மூணாவது நாலாவது நாட்கள்ல வரப்போகிற ஜீவன் உயிர் ஜீவிகள் இருக்கு இல்லைங்களா, விலங்குகளோ பூச்சிகளோ பறவைகளோ இல்லாட்டி மனுஷனோ வர்றதுக்கு ஏற்ற ஒரு அமைப்பு அங்க ரெண்டு நாள் பண்றாரு. அப்புறம் அதற்கடுத்த ரெண்டு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பூமியில அந்த ரெண்டாவது ரெண்டு நாள் புரியுதுங்களா, மூணு மற்றும் நாலாவது நாள்ல என்ன பண்றாருன்னா, இந்த பூமியின் மேல இந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு, அது மாத்திரமல்ல இந்த ரொம்ப முக்கியமா என்னன்னா, நம்ம இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்களா பெட்ரோலு நிலக்கரி இதெல்லாம் வந்துட்டு அந்த ரெண்டாவது பாகத்துல அவர் சிருஷ்டி பண்றதை நாம பார்க்கிறோம். மூணாவது பாகம் எதற்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த பூமியின் மேல கடல்ல ஜீவிக்கிற ஜந்துக்கள், அது மாத்திரமல்ல நிலத்துல ஜீவிக்கிற ஜந்துக்கள் இதெல்லாம் வருவதற்கு அந்த மூன்றாவது பாகத்தை பயன்படுத்துறாரு. அப்படின்னா மூன்றாவது பாகம்னா ஐந்தாவது மற்றும் ஆறாவது நாள். இப்ப எவ்வளவு நாள் இருக்குது? ஒரே நாள். இத ஒரு நாள் வந்துட்டு ஒரு தனி பாகமா பயன்படுத்தலாம். எப்படின்னா இந்த ஒரு நாள்ல ரொம்ப கிளீனா சொன்னோம்னா, தேவன் என்ன பண்ணிருந்தார், அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். அவர் ரெஸ்ட் எடுத்துட்ட நாள். ஆனா அந்த நாளுக்கு கொஞ்சம் முன்னால்தான் யார் சிருஷ்டிக்கப்பட்டார் பாக்குறோம், ஆறாவது நாளினுடைய முடிவுல மனுஷன். ஆறாவது நாளின் முடிவு சொல்லலாம், இல்லாட்டி ஏழாவது நாளினுடைய துவக்கம். அங்கத்துல யாரை சிருஷ்டி பண்றார், மனுஷனை தம்முடைய சாயல சிருஷ்டி பண்றார். அப்ப பொதுவா இந்த ஏழு நாள நம்ம ஒரு நாலு பாகமா பிரிச்சா, முதல் பாகத்துல சாதாரண உயிர் ஜீவிகள் ஜீவிக்கிறதுக்கு ஏற்ற காரியங்கள் ஏற்பாடு பண்றார், ஆயத்தம் பண்றாரு. அப்ப ரெண்டாவது பாகத்துல இந்த பூமியில இந்த செடி கொடி மரம் வர்றதுக்கு பிளான் பண்றாரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா. மூணாவது பாகத்துல அந்த மாதிரி வந்துட்ட பூமியின் மேல ஜீவன் என்னன்னா வருது, கடல் பிராணி நிலத்துல இருக்கிற பிராணி வர்றதுக்கு. ஆறாவதுல ஏழாவது நாலாவது பாகத்துல தேவன் ஓய்ந்திருந்தார். இப்போ நாம அந்த சிருஷ்டிப்பின் நாட்கள் பத்தி நம்ம படிக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம ஏழு நாளையும் நம்ம பாக்குறது கிடையாது, ஏன்னா நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஐந்து நாட்கள் நாம பார்க்கலாம், சரிங்களா? அப்ப நீங்க முதல் சிருஷ்டிப்பின் நாள் நீங்க எங்கிருந்து படிக்கலாம் அப்படின்னா, மூணாம் வசனத்துல இருந்துட்டு அஞ்சாம் வசனம் வரைக்கும் நீங்க படிங்க.
தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று.
ஆமாம். அப்போ ஃபர்ஸ்ட் சிருஷ்டிப்பின் நாள்ல முதலாவது அவர் பண்படுத்த ஆரம்பிக்க துவங்கின உடனே முதல்ல அவர் என்ன சிருஷ்டிக்கிறார் பார்க்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. முதல்ல இந்த பூமியின் மேல தேவன் சிருஷ்டி ஆயத்தம் பண்படுத்த ஆரம்பிக்கும் போது முதல்ல பண்ணது என்னன்னு பார்க்கிறோம், இந்த பூமிக்குள்ள வெளிச்சம் கொண்டு வந்தார். அப்போ இன்னைக்கு கூட நம்ம சயின்டிஸ்ட் ரொம்ப கிளீனா கேட்டோம்னா, வாட் இஸ் லைட், வெளிச்சம் என்னது லைட் இல்லைங்களா? அப்ப வாட் இஸ் லைட், இல்லாட்டி வெளிச்சம்னா என்ன, அதை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னா, இன்னைக்கு கூட நமக்கு என்ன இல்ல ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு பதில் கிடையாது. வெளிச்சம் என்ன அப்படின்னு எக்ஸாக்டா சொல்லணும்னு முயற்சி பண்ணா நமக்கு என்ன கிடையாது, இன்னும் ஆன்சர் கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்லலாம், இந்த சர்வ லோகத்தினுடைய துவக்கத்துக்கே இது அவசியம், ரொம்ப ரொம்ப வெளிச்சம். எல்லா ஜீவனுக்கு என்ன வேணும், கண்டிப்பா வெளிச்சம். அதனால தான் தேவன் என்ன பண்ணிட்டார்னா முதல் முதல்ல எதை கொண்டு வந்துட்டார், இந்த வெளிச்சத்தை இந்த பூமியின் மேல கொண்டு வந்தார், சரிங்களா? அப்போ இந்த ஒரு வெளிச்சம் எப்படி வந்திருக்கும், இது என்ன வெளிச்சம், நம்ம கூட அது கூட யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், சூரியனும் சந்திரனும் எப்பதான் வருது, நாலாவது நாள்ல வருது, சரிங்களா? சிருஷ்டிப்பின் நாலாவது நாள்ல தான் என்ன நல்லா வருது, சூரியனும் சந்திரனும். அப்ப நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா, இந்த பூமியில இருக்கிற எல்லா வெளிச்சத்துக்கும் எதுதான் சோர்ஸ், எதுதான் பிறப்பிடம், ஒன்னு சூரியனா இருக்கும், இல்லாட்டி நிலாவா இருக்கும், இல்லாட்டி நட்சத்திரங்களா இருக்கும், இதுதானே உண்மையான அந்த வெளிச்சத்துக்கு சோர்ஸ். அப்படின்னா இங்க தானே வெளிச்சம் பிறக்கக்கூடிய இடம் இந்த பூமிக்கு. அப்படி இருக்கிற சூரியனும் நிலாவும் எப்ப வருது, நாலாவது நாள்ல. ஆனா இங்க தேவன் சொல்றாரு முதல் நாள்ல வெளிச்சம் எப்படி வந்த வெளிச்சம், என்ன வெளிச்சம், க்வெஸ்சன் கேட்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த எப்படி முதல் நாள்ல வெளிச்சம் வரும், அது என்ன வெளிச்சம், அது எப்படி வந்துச்சு, அப்போ அதுக்கு சரியான பதில் நாம சொல்ல முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்லலாம்னா, நீங்க ஒரு வசனம் நீங்க படிங்க, ரெண்டாவது வசனம் படிங்க.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைபடி கொண்டிருந்தார்.
பாருங்க என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் தான் என்ன வருது, மூணாவது வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஆனா இந்த உண்டாக கடவுது என்றாருக்கு முன்னாடி என்ன வருது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். புரூடிங் ஆஃப் டிவைன் பவர் அப்படின்னா அவருடைய வல்லமை இந்த ஒரு இருளுக்குள்ள ஏதோ ஒரு கிரியை பயங்கரமா செஞ்சிட்டு இருக்கிறார். அந்த கிரியினுடைய பலன் தான் என்ன ஆகுதுன்னா, அந்த முதல் நாள்ல இந்த வெளிச்சம் வருது. ஆனா இந்த வெளிச்சம் என்ன மாதிரியான வெளிச்சம்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, இந்த சூரியன் இருக்குது, சந்திரன், இல்லாட்டி நட்சத்திரங்கள். ஆனா அப்படி இல்ல சகோதர சகோதரிகளே, இந்த விண்வெளி நீங்க எடுத்துட்டீங்கன்னா காஸ்மிக் அப்படின்னா காஸ்மிக் லைட் இருக்குது. அப்படின்னா இந்த விண்வெளியில சில என்ன சொல்லலாம், இந்த மின் துகள்கள் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த துகள்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றதுனாலயோ மிக்ஸ் ஆகுறதுனாலயோ இடிச்சுக்கிறதுனாலயோ சில ஒலிகள் வரும், புரியுதுங்களா? இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் கட் இதாச்சுன்னா லைட் வருதுங்களா இல்லீங்களா, அதுதான் எலக்ட்ரிக் லைட் பார்க்கிறோம். இந்த மாதிரி லைட் ஏதாவது ஒண்ணு தேவன் வந்துட்டு அந்த அயான்ஸ் சொல்லுவோம், என்னன்னா இந்த காற்றில் அப்படியே மிதந்துட்டு இருக்கிற அந்த நுண்ணுக்கள், உண்மையா அந்த நுண் அணுக்கள், இதன் மூலம் வந்துட்டு இது வந்திருக்கும். இது வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் நான் போட்டோ காமிக்கிறேன், சரிங்களா? அப்ப ஒரு பெரிய சார்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு அதை நம்ம காமிக்கிறோம், அந்த சிருஷ்டிப்புல எப்படி இருக்குன்னு. அந்த லைட் கூட இன்னும் தேவன் பூமியின் மேல அனுமதிக்கிறார், ஆனா இங்க வராது. எப்ப வரும் அப்படின்னா, ஆஸ்திரேலியா பகுதிகளில் அந்த லைட் வரும், இன்னும் வரும், இன்னும் வருது இல்லைங்களா? ஆனா எல்லா நாள் வராது, ஏதாவது வருஷத்துல ரெண்டு நாள் மூணு நாள். அந்த வெளிச்சத்துக்கு பேர் என்னன்னா அரோரா, அப்படி அரோரா வெளிச்சம் சொல்றாங்க. இந்த அரோரா வெளிச்சம் எப்ப வரும் அப்படின்னா, சூரியன் மறைஞ்சு போயிடும், சந்திரன் வந்திருக்காது, இந்த ரெண்டும் இல்லாம இருக்கும் போது திடீர்னு வானத்துல ஒரு வெளிச்சம் அப்படியே வரும், வந்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடும். இது இன்னும் வந்துட்டே இருக்குது, இது ரொம்ப ஆச்சரியமான ஒளி, இங்க நம்ம பகுதிகளில் வர்றது கிடையாது. அப்ப இது எப்படித்தான் வருதுன்னா, அந்த காஸ்மிக் லைட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, விண்வெளியில இருந்துட்டு சில இது நடக்கிறதுனால அது வருவது நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அந்த போட்டோ பார்க்கும்போது நீங்க அதனுடைய கலர் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இந்த தீபாவளியில தீக்குச்சி உரைக்கிறோம் இல்லைங்களா, அப்ப என்ன கலர் வருது, ஒரு மாதிரி பச்சை கலர், ஒரு மாதிரி பச்சை வருது பாருங்க, அந்த கலர்ல இருக்கும் அந்த லைட். அப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் லைட் தேவன் வந்துட்டு அந்த முதல் நாள் என்ன பண்ணிருக்கிறார், அந்த பூமியின் மேல அவர் வர வச்சிருக்கிறதா வந்துட்டு நம்ம அனுமானம் செய்யறோம். ஏன்னா கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும், ஏன்னா வசனம் நமக்கு கிளீனு. சூரியன் சந்திரன் எப்பதான் வருது, நாலாவது நாள் தான் வருது. அப்படின்னா நாலாவது நாள் தான் அது வந்துட்டு வெளிச்சம் கொடுக்குது, அதுக்கு முன்னாடி அதனுடைய இது இல்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த முதல் நாள்ல வந்துட்டு அந்த வெளிச்சம் நம்ம பார்க்கும் பொழுது, இது தேவனுடைய வல்லமை, அந்த ஒரு அரோரா லைட்ஸ் மாதிரி நம்ம அங்க வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இல்ல நீங்க இது அவசனம் படிங்க, நீங்க வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார், வெளிச்சத்துக்கு பகல் அப்புறம் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் இடையர் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்ப இங்க கூட நம்ம கேள்வி, ஏன் வந்துட்டு இடையற்காலம் சாயங்காலம் சொல்லுது? இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், தேவன் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிறார் இல்லைங்களா, பூமியை என்ன பண்ணிட்டு இருக்கார், ஆயத்தம் பண்ணிட்டு பண்படுத்திட்டு இருக்கிறார். அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாரு, ஒரு வேலையை முடிக்கிறார், ரெண்டாவது நாள் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாரு அப்புறம் முடிக்கிறார், மூணாவது நாள் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாரு அப்புறம் முடிக்கிறார். இப்படியே ஆறு நாள் ஏதாவது ஒரு வேலைய அந்த நாளினுடைய துவக்கத்துல என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் அந்த நாளினுடைய முடிவில் என்ன ஆகிறார், முடிக்கிறார் இல்லீங்களா. அப்போ இங்க வந்துட்டு ஏன் வந்துட்டு சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னார், ஏன் சாயங்காலம் முதல்ல போட்டு பின்னால் என்ன போடுறாரு விடியற்காலம், ஏன்னா ஒரு பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு வேலையை துவங்கும் போதுமே எப்படித்தான் இருக்கும், அப்போ அந்த வேலையினுடைய துவக்கத்துல நீங்க பார்க்கும்போது எந்த வேலையினுடைய துவக்கமே ஒரு பாக்கிற்கு ஒரு நல்ல மாதிரி இருக்காது இல்லீங்களா, ஒரு அறகுறையா ஒரு அபரிபூர்ணமா இருக்கும். அதனாலதான் அந்த என்ன சொல்றாருன்னா சாயங்காலம் ஆயிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுது, சாயங்காலம் எப்படி இருக்குது நம்ம பார்க்கும் போது ஒரு டார்க்னஸ் இல்லீங்களா, ஒரு என்னன்னா ஒரு இருள் சூழ்ந்த நேரம் தான் இல்லீங்களா, அது வந்து ரொம்ப பிரகாசமா இருக்காது. அதே சமயத்துல ஒரு விடியற்காலம் சொல்லும் பொழுது அதுக்காக தான் ஒட்டுமொத்த உலகமே காத்திருக்கும், எப்படா விடியோ காக்கா குருவி மனுஷன் எல்லாமே இல்லீங்களா. அப்போ இங்க அந்த ஒரு சிருஷ்டிப்பின் வேலையை துவங்கி அந்த நாள்ல முடிக்கும் பொழுது அது எப்படி சொல்றாருன்னா சாயங்காலமும் விடியற்காலமும்னா அந்த சாயங்காலம் எதை குறிக்குன்னா அந்த நாள்ல துவங்கினார் அந்த சாயங்காலம் அது வந்துட்டு பரிபூர்ணமா இல்ல கொஞ்சம் டல்லா இருந்துச்சு, ஆனா அந்த நாள் அந்த வேலையை முடியும் பொழுது அந்த ஒர்க் எப்படி இருக்குது பர்ஃபெக்டா இல்லீங்களா, அப்ப வந்துட்டு அது பார்ப்பதற்கு ஒரு பரிபூர்ண நிலை அடைதாத்தான் சாயங்காலமும் நெக்ஸ்ட் என்ன ஆகுது விடியற் காலமும் புரியுங்களா. ஒரு வேலையினுடைய துவக்கம் இம்பர்ஃபெக்டா இருக்கும் அபரிபூர்ணமா இருக்கும், ஆனா அந்த வேலையை முடிக்கும் போது அது எப்படி இருக்கும் பரிபூர்ணமா எல்லாரும் விரும்பத்தக்க நிலையில இருக்கும். அப்போ வெளிச்சம் முதல் நாளே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ அதுக்கு வெளிச்சத்துக்கு பகல் வச்சாரு இருளுக்கு இரவு வச்சாரு, இது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று, எவ்வளவு வருஷம் ஓடிச்சு நீங்க யோசிங்க, இந்த வெளிச்சம் வரைக்கும் அவர் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்கிறார், 7000 வருஷம் சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நீங்க யோசிச்சீங்கன்னா அப்புறம் அந்த வெளிச்சத்தை எப்படி என்னமோ அயான்ஸ் சொன்னாரு ஆட்டம்னு சொன்னாரு அதையெல்லாம் வச்சுட்டு எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா அது நமக்கு புரியாது, ஏன்னா அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்காரு அவரு, 7000 வருஷம் கிட்டத்தட்ட பண்ணிருக்கிறாரு. ஆனா ரொம்ப சிம்பிள், வெளிச்சம் உண்டாக்குறதுன்னாரு. உடனே கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லுவாங்க ஜீவம் அப்படி அப்படின்னா அப்படி இல்ல, 7000 வருஷம் அவர் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாரோ தெரியாது, எவ்வளவு பிசிக்ஸ் யூஸ் பண்ணாரோ தெரியாது, என்னென்னலாம் கொண்டு வந்து வச்சாரு எந்த லேப்ல வச்சு பண்ணாரு ஒன்னும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் தேவனுடைய ஞானம் தான், ரொம்ப அந்த ஞானத்துக்கு மாத்திரமே புரியக்கூடிய விஷயங்கள். ஆனா முதலாம் நாள் ஆயிற்று முடிஞ்சிச்சு, அங்க வெளிச்சம் இருக்குது. இந்த வெளிச்சம் உதாரணம் அரோரா லைட்ஸ் சரிங்களா, எலக்ட்ரிக் வெளிச்சம் சரிங்களா, சாதாரண சூரியனோ சந்திரனோ அங்கிருந்து வருவத வெளிச்சம் அங்க கிடையாது. இப்போ இரண்டாவது நாளுக்கே நாம போகலாம். இரண்டாம் நாள் நீங்க எங்க படிக்கலாம்னா வசனம் 6-8 வரைக்கும் நீங்க படிங்க.
பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கிடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கிடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று.
ஆமாம், இப்போ இரண்டாவது நாள் அவர் என்ன ரொம்ப சிருஷ்டி பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரே வார்த்தையில சொன்னோம்னா இரண்டாம் சிருஷ்டி நாள்ல தேவன் ஏற்பட்டது என்னன்னா ஒரு ஆகாய விரிவு அட்மாஸ்பியர் இல்லீங்களா, ஆகாய விரிவு. தமிழ் இன்னொரு வார்த்தையை சொன்னோம்னா காற்று மண்டலம் நம்ம சொல்லலாம். இப்ப பூமிக்கு மேல இருக்குது, எங்க ஸ்டார்ட் ஆகுது காற்று மண்டலம், காற்று மண்டலம் எங்க ஸ்டார்ட் ஆகுது பூமியின் மேல, பூமியிலிருந்து 1 இன்ச்ல இருந்துட்டு இல்லீங்களா, இப்ப நமக்கு காலு கீழே இருந்துட்டு ஆரம்பிக்குது என்ன அது காற்று மண்டலம். அப்புறம் எங்க போகுது அது போகுது, சயின்டிஸ்டுடைய கூட்டுப்படி ஒரு 16 கிலோமீட்டர் கனவு மேல போகுது இல்லீங்களா. அப்ப இதுதான் என்ன சொல்றாரு காற்று மண்டலம். ஆனா இது முதல் நாள்ல இது இல்ல, இது எப்பதான் பண்றாரு தேவன், ரெண்டாவது நாள் பண்றாரு இந்த அட்மாஸ்பியர் இல்லாட்டி இந்த காற்று மண்டலம். அப்ப நம்ம ரொம்ப டீப்பா போய் பார்த்தோம்னா இதுக்குள்ள ஒரு 4 அடுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், ஆனா ஒரு 4 அடுக்கு இருக்குது கண்டிப்பா 4 அடுக்கு இல்லீங்களா. அப்போ இந்த ஒரு ஆகாய விரிவத்தா எப்ப பண்றாரு அப்படின்னா ரெண்டாவது சிருஷ்டிப்பின் நாள்ல. அப்ப அதுக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும், முதல் நாள்ல மறுபடியும் நான் முன்னாடியே சொன்ன விஷயத்துக்கு போனீங்கன்னா பூமி உருண்டை அக்னியாவே தான் இருக்குது, இன்னும் அதுல இருந்துட்டு கேஸ் ஆகி போன தண்ணி தனிமங்கள் எல்லாம் என்ன இருக்குது பூமியை சுத்திட்டு ஒரு ரிங்கா ஒரு வளையம் 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 வளையமா போட்டு பூமியை சுத்தி மூடி இருக்குது சரிங்களா. இப்போ அது இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப எம்டி, எம்டினா ஒண்ணுமே இல்லாத வெற்றிட மாதிரி. அப்புறம் என்ன இருக்குது பூமி உருண்டை இருக்குது. இப்ப என்ன பண்றாருன்னா மேல இருக்கிற தண்ணிக்கும் பூமியில இருக்கிற தண்ணிக்கும் இடையில என்ன உண்டு பண்றாரு ஆகாய விரிவு வசனம் நீங்க படிச்சீங்கன்னா மூணு ஆறாவது வசனம், பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில். அப்ப ஜலத்தின் மத்தியில்னா இந்த சைடு என்ன இருக்கணும், ஜலம், இந்த சைடும் ஜலம், ரெண்டுக்கும் நடுவுல தான் என்ன வருது. இப்போ அந்த ரெண்டு ஜலம் என்னது நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஜலத்தின் மத்தியில் ரெண்டு ஜலம் என்னது, ஒரு ஜலம் எங்க இருக்குது, பூமியில, வெரி குட். இன்னொரு ஜலம் எங்க இருக்குது, அந்த ஆகாயத்துல கவர் ஆயிருக்குது, மதகுகள் மாதிரி இல்லைங்களா, அப்படியே கேசியஸ் ஃபார்ம்ல இருக்குது மேல, அப்படியே ஒரு வாயு நிலையில அப்படியே மேல இருக்குது. அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில ஒண்ணும் இல்ல. ஏன்னா இப்ப ரெண்டாவது நாள் என்ன பண்றாரு, அங்க ஆகாயம் விரிவு அப்படின்னா, இந்த ஆகாய விரிவுனா இந்த ஒரு காற்று மண்டலம் இல்லாட்டி அட்மாஸ்பியரு. இந்த ஆகாய விரிவுல என்ன நல்லா இருக்குது, ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, நமக்கு ஜீவனுக்கு தேவை என்னென்ன ஆவி என்ன வாயெல்லாம் தேவையோ அதெல்லாம் இப்போ இங்கதான் இருக்குது. இப்ப நம்ம சுவாசிக்கிறோம், உடனே ஆக்சிஜன் வெளியே போகுது, நெக்ஸ்ட் என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, இதெல்லாம் இந்த வாயு மண்டலத்துல தான் இருக்கு, இது இல்லாட்டி ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப மூணாவது அடுக்குன்னு சொல்றோம் பாருங்க இல்லீங்களா, இப்போ ஸ்டாட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸாஸ்பியர் சொல்லுவாங்க, ஒரு நாலு அடுக்கு சொல்லுவாங்க. அதுல இந்த மூணாவது சொல்ற பாருங்க, அயனோஸ்பியர், இங்க எந்த கேஸுமே இல்ல, ஆனா அந்த அந்த தேவன் எல்லாம் செஞ்சிருக்கிறார். நான் சும்மா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த லேயர் மாத்திரம் இல்லைனா நம்ம செல்போன் யூஸ் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு பேசுறோம் இல்லைங்களா, இங்க இருந்துட்டு பிரதர் அப்படின்னா அது எங்க போகுது, டக்குன்னு மேல போயிட்டு அயனோஸ்பியர்ல அப்படியே டிராவல் ஆயிட்டு அங்க போய் இறங்கும். இந்த டிராவலுக்கு என்ன வேணும், நம்ம வாய்ஸ் போனோம்னா அதுக்கு என்ன வேணும், அந்த அயனோஸ்பியர் சொன்ன பாத்தீங்களா, மூணாவது அடுக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அங்க வேற எந்த ஜீவனுக்கு ஏதுவான வாயு இல்ல. ஆனா இது இல்லாட்டி என்ன ஆகாது, ஒரு எஃப்எம் கிடையாது, ஒரு செல்போன் கிடையாது, டெலிவிஷன் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தேவன் பண்ணிடுறாரு, கண்ணுக்கு தெரியல, ஆனா ஏதோ போது வருது, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்லைங்களா. உக்காந்துட்டே இருக்கிறோம், இதை பத்தி யோசிக்கவே மாட்டோம், காலையில போட்டா சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே பார்த்துட்டு இருக்கிறது. இது எவ்வளோ தேவன் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறாரு, அதை பத்தி கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் படிச்சு பார்ப்போம், இல்ல யாராவது எடுத்தா கேட்போம், ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் தேவன் அங்க செஞ்சு வச்சிருக்கிறார், நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ இந்த ரெண்டாவது நாள்ல தேவன் இந்த ஆகாய விரிவு வந்துட்டு உண்டு பண்றார். எப்படி பண்ணார் அது நம்ம பார்க்கும் போது. இப்ப மறுபடியும் பூமி உருண்டை நல்லா சக்கச்சேவேன்னு தீ மாறி எரிஞ்சிட்டு இருக்கு, மேல இருக்குது அந்த நீர், நீர் அப்படியே மூடிட்டு. இப்ப நாம என்ன சொன்னா, ஒரு ஒரு நாளும் ப்ரொசீட் ஆகும் போது அப்படியே போகும் போது சில ரிங்ஸ் என்ன ஆகும், மேல இருந்துட்டு தொப்பு தொப்புன்னு விழுந்துட்டே இருக்கும். விழுங்கும் போது என்ன ஆகும், நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற உருண்டை ஃபுல் ஹீட், இது மேல மேல இருந்து தண்ணி விழுந்தா என்ன ஆகும், என்ன வரும், எப்படின்னா ஒரு நெருப்பு கங்கு நினைச்சுக்காங்க, நம்ம நிறைய டைம் பண்ணி பாத்துக்கோ, இல்லாட்டி அட்லீஸ்ட் தோசை சுடும் போதாவது என் தண்ணி துளிக்கும் இல்ல, நினைச்சு பாருங்க அதுதான் இல்லைங்களா. நெருப்பு கங்கு அதுல ஒரு சொட்டு தண்ணி உள்ளது என்ன ஆகுது, தண்ணி அப்படி அப்சர்வ் ஆயிட்டு என்ன ஆயிடுறது, உடனே தண்ணி நீர் ஆவியா சக்குன்னு மேல வருது பாருங்க. நினைச்சு பாருங்க, பூமி உருண்ட அப்படியே கத்த 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 கதன்னு இருக்குது, அந்த பூமியின் மேல பெரிய லெவல்ல தண்ணி விழுந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கணும், அப்படியே தண்ணி நீராவி கேஸ் உருவாயிட்டு உருவாயிட்டு இந்த கேஸ் நெக்ஸ்ட் என்ன ஆகுது, எலும்பிட்டு போய் எதை ஃபில் பண்ணுது பார்க்கிறோம், அந்த மேல இருக்கிற அந்த தண்ணி மதகுகளுக்கும் இந்த பூமி உருண்டைக்கும் மத்தியில் இருக்கிற இடத்த இது என்ன பண்ணுது, கொஞ்சம் போய் ஹைட்ரஜன் ஆகுது, கொஞ்சம் போய் ஆக்சிஜன் ஆகுது, இப்படியே உண்டாயிட்டு இந்த இடைப்பட்ட கேப்ல ஆகுது பார்க்கிற ஒரு காற்று மண்டலம். எதற்கு, நீ ரெண்டாவது மூணாவது நாள்ல வரப்போறாங்க, சின்ன சின்ன பூச்சி, சின்ன சின்ன பறவை, அப்புறம் பெரிய பெரிய மிருகங்கள், அப்புறம் மனுஷன், இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும். இது வந்துட்டு ரொம்ப அருமையா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க, தேவனுடைய ஞானம் மாத்திரம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஆணித்தரமும் தெளிந்த ஒரு ஒரு முறையை வந்துட்டு பைபிள்ல நம்ம பார்க்க முடியாது சொல்றாங்க. இந்த பைபிள் வந்துட்டு எப்படி இது மனுஷன் எழுதல, தேவன் தான் எழுதினார் அப்படின்னா, அந்த முதலாம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னாவே நீங்க புரிஞ்சிடும். ஏன்னா எது ஃபர்ஸ்ட் பண்ணணுமோ அது ஃபர்ஸ்ட். ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியும் இல்லைங்களா, அவர் உட்காந்து பைபிள் எடுத்து ஆதியாகமம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம்ன்னு எழுதுவார், அவரு அவர் ஒன்னும் எழுத போறது கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா மனுஷன் ஒருவேளை எழுந்தா என்ன தெரியுமா பண்ணுவாரு, வெளிச்சம் உண்டாக்குறது, வெளிச்சத்துக்கு சூரியனும் சந்திரனும் வேணும், அப்ப ரெண்டையும் எங்க போடுவாரு, முதல் வசனத்துல போட்டுருவாரு, சூரியன் சந்திரன் போட்டுட்டு அப்புறம் வெளிச்சம் உண்டாக்குறதுனா ஒரு நியாயம். ஆனா தேவன் சொன்னதுனால தான் அவர் நல்லா சொல்லிடுறாரு, நான் வேற லைட் பயன்படுத்துறேன், நாலாவது நாள் நான் சூரியன் இது பண்ணிக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா பிரதர் சொல்றாரு, ரொம்ப கிளீனா அந்த தேவனுடைய ஞானம் இதுல அங்க விளங்கி இருக்கிறது அங்க சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி அந்த ரெண்டாவது நாள்ல இந்த ஆகாய விரிவு அங்க உண்டாகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அந்த தண்ணி எல்லாம் கீழே விழுந்துட்டு விழுந்துட்டு விழுகும் பொழுது இந்த எர்த்து வந்து பூமி வந்துட்டு அப்படியே அதைய நீராவியா இல்லாட்டி கேசஸா மாத்திட்டு அனுப்பும். அப்ப இந்த கேசஸ் போயிட்டு இந்த இடையில இருந்த நேரத்தையெல்லாம் அந்த இடத்தையெல்லாம் ஒரு காற்று மண்டலமா நிரப்புது. அதே சமயத்துல என்ன ஆகும்னா சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல பூமி கூட நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் குளிர்ந்துட்டே வந்துட்டு இருக்குது இல்லைங்களா. இது அப்படியே சைமல்டேனியஸா நடக்குது. ரொம்ப முக்கியம், அந்த மதகுகள் விழுகும் போது எங்க விழுகும் நம்ம சொன்னோம், சென்ட்ரல் விழுகாது, பூமியினுடைய சென்ட்ரல் விழுகாது. எங்க விழுகும், துருவங்கள்ல, மட துருவம் தென் துருவம் இங்கதான் விழுகும். ரொம்ப முக்கியம், அப்படித்தான் விழுந்திருக்குது. ரொம்ப எக்ஸாக்டா நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அங்க விழுந்துட்டு அங்கிருந்துட்டு ரொம்ப வேகமா வெள்ளமா பெருக்கெடுத்து தான் நோவா நாட்கள்ல அவங்க மனிதர்கள் கூடியிருந்த அந்த இடத்துக்கு வந்துட்டு பாக்குறோம். வசனம் படிச்சீங்க நீங்க சொல்றாரு, ஆதியாகமம் 7:18
ஜலம் பெருவெள்ளமாகி
பாருங்க, ஜலம் பெரு வெள்ளம்னா என்ன, ஆக்சுவலா அது மூவ் ஆகணும், அது என்ன ஆகணும், பெரிய தண்ணி அப்படியே போகணும், தள்ளிட்டு போகணும் வெள்ளம். ஜலம் என்ன ஆயிடுச்சு, மழை வரும்போது 40 நாளோ பெரு வெள்ளம் ஆயிட்டு போகுது. அப்போ இந்த வெள்ளம் இல்லாட்டி நோவா நாட்கள்ல வந்த ஜலப்பிரளயம் நம்ம நல்லா யோசிக்கணும். அது என்ன, அது நான் இப்ப டீப்பா போகல, மேல மாட்ட சொல்லிட்டு நான் பாயிண்ட்ஸ் மாத்திரம் உங்களுக்கு. இன்னொரு நாள் வேணா வசனம் வச்சு நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு நம்ம நினைச்சிருக்கிற பிரகாரம் என்னன்னா, ஒட்டுமொத்த பூமியிலையும் என்ன சொல்றாரு, எல்லா பூமியில இருக்க மலைகள் எல்லா மலைகளும் மேல என்ன ஆயிடுக்குது 15 அடி தண்ணி வந்திருக்கணும். அப்படின்னா நம்ம கேக்குற கேள்வி, இந்தியாவில உசரத்தில் இருக்குது எம்ஏ மலை இருக்கிறதுலயே ஹைட்டான மலை, அந்த அளவுக்கு மேல 15 அடி தண்ணி வந்தா பூமி என்ன ஆகுறது நினைச்சு பாருங்க. அப்ப இது அப்படி வந்திருக்கு வாய்ப்பு இல்ல. ஆக்சுவலா அந்த ஜலப்பிரளயம் எங்க வந்திருக்குது அப்படின்னா, வடதுருவம் தென் துருவத்துல தண்ணி விழுந்துச்சு, அங்கிருந்து தண்ணி எல்லா இடத்துக்கும் பாஞ்சிச்சு. ஆனா அது வந்துட்டு நம்ம வசனத்துல சொல்லிருக்கிற பிரகாரம் மலைகளுக்கு எல்லா மலைகளுக்கும் மேல அல்ல, அது அப்படியே வந்து எந்த இடத்துல இதாச்சு பார்க்கிறோம், மனுஷங்க இருந்தாங்க பாத்தீங்களா நோவா நாட்கள்ல, அந்த சிவிலைசேஷன் என்னன்னா மனிதர்கள் அப்போ எங்கெல்லாம் இருந்தாங்களோ அந்த பர்டிகுலர் பார்ட்ல முழுக்க நிரம்புச்சு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, சயின்ஸ்ல கிளீனா சயின்டிஸ்டும் ஒத்துக்கிறாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல மனிதர்கள் இருந்த அந்த பகுதி கொஞ்ச இடத்துல தான் இருந்திருப்பாங்க. எங்க, இந்த ஈரானு, ஈராக்கு, அரேப் கண்ட்ரிஸ், இஸ்ரேலு, இந்த ஏரியாவை சுத்திட்டு அந்த ஏரியா என்ன ஆயிடுக்குதுன்னா கொஞ்சம் பூமி உள்வாங்கி இருக்குது. தேவன் பண்ணிருக்கிறாரு, எப்படி பண்ணிருக்கிறாரு பாருங்க. பூமி என்ன ஆயிடுக்குதாமா, உள்வாங்குச்சுன்னா என்ன ஆகும், சுத்தி இருக்கிற இடத்தை விட அதுதான் என்ன ஆகும், பள்ளமாகும். அது பள்ளமாகும் போது வர்ற தண்ணியில என்ன ஆகும், அப்படியே ஃபில் ஆயிடும். அப்படின்னா என்னன்னா, மனிதர்கள் குடியிருந்த இடத்துல எந்தெந்த மலைகள் இருக்குதோ அந்த மலைகளுக்கு மேல என்ன ஆயிடுச்சு 15. ஏன்னா அங்க மாத்திரம் அழிச்சா போதும் இல்ல, ஏன்னா மனுஷங்க எங்கதான் இருக்காங்க, அவர் 1600 வருஷத்துல அங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு இந்தியா வரைக்கும் அவர் போயிட்டு எல்லாம் போட்டு இல்லைங்களா. அப்படி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்கணும். அப்போ ஒட்டுமொத்த பூமி நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி எல்லாம் எங்க இல்லைங்களா, என்ன என்ன சொல்ல முடியும், நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது, அதுக்கு பதிலே கிடையாது, என்ன சொல்ல முடியாது. அப்ப இது ரொம்ப எக்ஸாக்டா இருக்கு, ஆனா அதுல சில வசனங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்ப பூமியில இருந்த மலைகளுக்கு மேல் எல்லாம்னு சொல்லிடுக்கிறேன் பிரதர். அப்ப அது என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஒட்டுமொத்த பூமியும் குறிக்கல, அங்க வந்துட்டு அந்த மனிதர்கள் எங்க இருந்தாங்களோ அந்த லெவல் வரைக்கும் அங்க, அது நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும். அப்போ இதான் சொல்றேன், எப்படின்னா அந்த மேல இருந்த மதகுகள் விழும் போது வட துருவத்துல தென் துருவத்துல விழுந்துட்டு அங்கிருந்து என்ன எடுக்கும், அப்படியே வந்துட்டு தான் அந்த ஜலப்பிரளயம் அங்க வருது, அந்த வெள்ளம் கூட அங்க சொல்றாரு ஆதியாகமம் 7:18. அப்போ இது வந்துட்டு இரண்டாவது நாள் நடந்த காரியங்கள் என்னன்னா, ஆகாய விரிவு எதுக்கு மத்தியில, ஜலங்களுக்கு மத்தியில இப்படி வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 3வது சிருஷ்டி பின்னால்,
பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார், தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களின் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதைப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது, தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 3வது நாள் ஆயிற்று.
ஆமாம், அப்போ ரொம்ப சிம்பிளா நம்ம இங்க இருந்து ரொம்ப முக்கியமான நாள்களுக்கு வரும். அப்போ முதல் பாகம் பார்த்தோம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாள் மற்றும் 2வது நாள் 2 நாள் என்னதான் பண்ணிருக்கிறாரு, முதல் நாள்ல வெறும் வெளிச்சம், 2வது நாள் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆகாயம் விரிவு பண்ணிருக்கிறார். இது வந்துட்டு பேசிக் விஷயம் பண்ணார். ரொம்ப அவசியமான சில ஏற்பாடுகள் அந்த முதல் ரெண்டு நாள்ல பண்ணார். இத அடிப்படையா வச்சுதான் அடுத்த நாள்ல வர காரியங்கள் நடக்கும். அப்போ இது நடந்ததுக்கு அப்புறம் மூன்றாவது நாள்ல என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்துல சேரணும். அப்படின்னா இப்ப மேல தண்ணி இருக்குது சரிங்களா, அப்புறம் ஆகாய விரிவு வந்தாச்சு, நெக்ஸ்ட் இருக்கு பூமி. இந்த பூமியில இருக்குது என்னென்னலாம் மிக்ஸ் ஆயிருக்குது, தண்ணியும் இருக்குது, இப்போ தனிமங்கள் வேற வந்திருக்குது, எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குளிர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு கடின தன்மைக்கு இப்பதான் ஆயிட்டு இருக்குது. என்னது இந்த ஒரு பூமி உருண்டை, இந்த ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு வருஷம், 14,000 வருஷம். அப்ப இந்த 14,000 வருஷத்துல என்ன இருக்குன்னா, இந்த பூமி நாளுக்கு நாள் ரொம்ப குளிர்ந்துட்டே குளிர்ந்துட்டே வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நாளுக்கு நாள் மேல இருந்து என்ன ஆகுது, மதகுகள் ஒன்னொன்னா விழுந்துட்டே ஒன்னொன்னா விழுந்துட்டே இருந்துட்டு மூணாவது நாள் வரும்போது இங்க பூமியில என்ன இருக்கு, இந்த பூமியில என்ன இருக்குன்னா தண்ணி இருக்குது, நிலப்பரப்பும் இருக்குது. அப்போ என்ன சொன்னார்னா, வானத்தின் கீழே இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேரமோ அப்புறம் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்தா நிச்சயம் என்ன இருக்கு, இன்னொரு இடத்துல வெட்டாந்தரை வரும். அப்ப அது வரைக்கும் என்ன தெரியல, வெட்டாந்தரை அங்க தெரியல. அப்ப பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நிலம் அப்படிங்கிற இந்த ஒரு பிரிவு எப்ப ஏற்படுத்துறாரு பார்க்கிறோம், இந்த மூணாவது நாள். இது கூட எப்படி பண்ணிட்டார், தண்ணி எல்லாம் ஒதுங்கிருங்க, அப்புறம் வெட்டாந்தரை தெளிவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அது போயிட்டு இப்படி வரல. அப்ப வந்துட்டு நம்ம சொல்ற படி இந்த ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்குதோ அதன்படியே தப்பு இல்லைங்களா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இது கூட சயின்ஸ் தான், எல்லாமே சயின்ஸ் தான், தேவன் பயங்கர சயின்டிஸ்ட் வேலை தான் பண்ணிருக்கிறார். அப்போ இது எப்படி அந்த நிலம் தனியாச்சு, எப்படி இந்த தண்ணி எல்லாம் தனியாச்சு அப்படி நம்ம பார்க்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா, எதுவுமே நல்லா கொதிக்கும் போது கொதிக்கும் போது சரிங்களா, இப்ப அதுல வந்துட்டு தண்ணியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஏதாவது இந்த மண்ணு இல்லாட்டி ஏதாவது கொல கொலன்னு இருக்குது, திட நிலையில ஏதாவது இருக்குது, ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த வந்துட்டு நீங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற விட்டீங்கன்னா, அது ஆறும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மொல்லமா அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த திடமான பொருள் என்ன ஆகும்னா மேல தள்ளும். இதெல்லாம் எது பண்ணுதுன்னா, அதுக்குள்ள இருக்கிற அந்த வெப்பம் இல்லீங்களா, அந்த வெப்பம் என்ன பண்ணா, திடமான பொருளை மேல தள்ளிட்டு ஒரு பக்கத்துல என்ன பண்ணும், தண்ணீரை ஒரு பக்கம் தள்ளும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்ல எக்ஸாம்பிள், ஒலை வச்சு அரிசி போட்டு நல்லா வேக விட்டு தண்ணி எல்லாம் வத்தும் போ, நல்லா எட்டி பாருங்க என்ன ஆகும்னா, அந்த சோறு என்ன ஆகும், மொட்டலி 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 மொட்டலிட்டு கொஞ்சம் அந்த தண்ணிக்கு மேல வந்து நிக்கும். யார் பண்ணா, நீங்களா பண்ணீங்க. ஆனா என்னது, கீழே ஸ்டவ் நல்லா எரியுது, நல்லா வெப்பம் இருக்குது. அப்ப உள்ளுக்குள்ள என்ன மிக்ஸ் ஆயிருக்குன்னா, தண்ணியும் இருக்குது அரிசி இருக்குது, ஒன்னு திரவம் இன்னொன்னு என்னது திடம், ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போது. நீங்க நாள் ஆரம்பத்துல போடும்போது எப்படின்னா, அரிசி எல்லாம் அடியில இருந்திருக்கும், மேல எல்லாம் என்ன இருந்திருக்கும். ஆனா முடியும் போது எப்படி பாக்குறோம், கொஞ்சம் சோறு மேல வந்து நிக்குது, கொஞ்சம் கஞ்சி இப்படி போய் நிக்குது இல்லீங்களா. இது பெரிய ப்ராசஸ், அந்த சட்டிக்குள்ள நடக்குது. அதே பூமி உருண்டையில பண்ணிருக்கிறார் தேவன். எல்லாம் ரொம்ப சிம்பிள், அங்கங்க எக்ஸாம்பிள் வைக்கிறாரு, அங்கங்க எக்ஸாம்பிள் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். இதுக்கு கிளாஸ் போய் உட்காந்து பிசிக்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல, சோத்து சட்டிக்குள்ளேயே வந்துட்டா பூமியில நடந்துட்டாலும் ஒரே விஷயம். அப்ப வந்துட்டு இந்த ஹீட் ஆயிட்டு அது அப்படியே குளிர்ந்து போகும் போது என்னன்னா, இந்த குழம்பு குளிர்ந்துட்டு இந்த திடமான நிலப்பரப்புகள் அப்படியே ஒரு பக்கம் என்னன்னா, அது நம்ம சொல்ல என்னன்னா, அது கொதிக்கும் போது சத்தம் வரும் பாத்தீங்களா, அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, கிங் அண்ட் பக்கில் சொல்றாரு அப்படின்னா, குலக் 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 அப்படி 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 ஆயிட்டு அப்படியே நிலம் அப்படி வருது, இது வருது, அப்படி இப்படி மேல வர்றதெல்லாம் மழை ஆயிடுச்சு, கீழே போன இடத்துல எல்லாம் தண்ணி நிரம்பிட்டு என்ன ஆயிடுச்சு, அப்படியே கடல் ஆயிட்டு, அப்புறம் மூணாவது நாள்ல என்னன்னா வெளிவாருன்னா, நிலப்பரப்பு உண்டாவது, நெக்ஸ்ட் என்ன உண்டாது, அப்படியே கடல் உண்டாது. ஆனா இதுல எதுதான் அதிகம், தண்ணி தான் அதிகம். அது கூட ரொம்ப முக்கியம், ஏன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அது என்ன, அது நம்ம பின்னாடி பாக்கலாம் இல்லைங்களா. அப்போ இந்த மூணாவது நாள்ல இந்த ஒரு காரியம் நடக்குது, என்னன்னா நிலப்பரப்பு தனியா ஆகுது, அதே சமயத்துல தண்ணி ஆகுது. ஆனா நீங்க நல்லா என்ன நினைச்சிட வேண்டாம்னா, இந்த சிருஷ்டி பத்தி படிக்கும் போது மூணாவது நாள்ல இது உண்டாச்சுன்னா உண்டாயிடுச்சு அப்படின்னு அப்படி இல்லை இல்லைங்களா. அது என்னன்னா, அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது, ஆனா இது எது வரைக்கும் தொடருது, நாலாவது நாளும் தொடரும், அஞ்சாவது நாளும் தொடரும், ஆறாவது நாளும் தொடரும். ஒரு ஒரு விஷயமும் அப்படித்தான் இல்லைங்களா. நம்ம அது கூட ஒரு லிமிட்ல வச்சுட்டு உண்டாக்குறதுன்னா அதெல்லாம் அங்கேயே நடந்திருக்கும் நம்ம நினைக்க வேணாம் இல்லைங்களா. ஆனா அந்த வேலை வந்துட்டு அங்க மூணாவது நாள்ல வந்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப என்னாச்சு, தண்ணி எல்லாம் ஒரு பக்கம் நிலப்பரப்புகள் தோணுச்சு, புரியுதுங்களா நான் சொன்னது. அந்த நிலப்பரப்பு மேல வரும்போது அதெல்லாம் மலைகளும் கண்டங்களும் ஆயிடுச்சு. அப்போ இந்த நிலப்பரப்பு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன வரணும், நிலப்பரப்புல. அதான் வசனம் சொல்றாரு, மூணாவது நாள்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இது நடந்துச்சு. ஏன்னா அது நிலமும் தண்ணியும் தனித்தனி ஆயிட்டு நிலம் வெளியே வந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா,
அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களின் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார்.
அப்படியே ஆயிற்று இல்லீங்களா. பன்னெண்டாம் வசனம் படிங்க.
பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதைக்க விதைப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் உழைப்பித்தது, தேவன் அது நல்லது என்று கண்டார்.
பாருங்க, இந்த மாதிரி நிலம் வந்ததுக்கு அப்புறம் நிலம் சும்மா விடல. அந்த மூணாவது நாளே நிலத்துல என்ன வருது பாக்குறாரு, சின்ன சின்ன, அப்பதான் ஆரம்பிக்குது. என்ன பாக்குறோம், சின்ன சின்ன மர செடிகள், சின்ன சின்ன செடிகள், சின்ன சின்ன செடி, அப்புறம் போக 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 பெருசாகுது. ஆனா இந்த மூணாவது நாள் வந்துட்டு நீங்க சயின்ஸ்ல போய் சொன்னாங்கன்னா என்ன சொல்றாங்க தெரியுங்களா, இந்த மூணாவது நாள் பகுதியா கார்போனி ஃபாரஸ்ட் எரா அப்படி சொல்றாங்க. அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்துல பூமியில எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, அந்த ஆகாய விரிவு உண்டாச்சு பாருங்க. இப்போ ரெண்டாவது நாள் என்ன உண்டாச்சு, ஆகாய விரிவு. அப்ப இந்த ஆகாய விரிவுல நிறைய கேசஸ் இருந்துச்சா, அத மூணாவது நாள்ல தான் என்ன பண்ணாரு, நிலம் தனியாச்சு தண்ணி நிறையாச்சு. அப்ப இந்த நிலத்துல என்னாச்சு, சின்ன சின்ன செடிகள் வந்துட்டு மரங்கள் ஆயிட்டு இப்படியே வந்துச்சு. அப்ப இந்த மூணாவது நாள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வேலை நடந்துச்சு. என்ன பாத்தீங்கன்னா, அந்த காற்று மண்டலத்துல எது ரொம்ப நிறைய இருந்த வாயு அப்படின்னா கார்பன் வாயு, நெக்ஸ்ட் நைட்ரஜன் வாயு. இந்த ரெண்டு வாயு தான் ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு. இது இருந்துட்டா சுவாசிக்கிற எந்த ஜீவனுமே உயிரோட இருக்க முடியாது. அப்ப ஏன் மூணாவது நாள்ல எந்த ஒரு சுவாசிக்கிற பிராணி பறவை எதுவும் வரலனா, அப்ப என்ன இருந்துச்சு, முழுக்க முழுக்க. சரி, அப்ப நாலாவது நாள் அது வரணும்னா மூணாவது நாள் என்ன ஆகணும், இந்த இதெல்லாம் தேவன் எப்படி பண்ணார், விட்டாரு. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, தங்கள் தங்கள் ஜாதிகளின்படிய பூண்டுகள் புல்லு, ஏன்னா புல்லும் பூண்டும் மாத்திரம் வரல. அப்போ சயின்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த மூணாவது நாள்ல தான் இந்த பூமியிலேயே இது இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாது, இப்பயும் கூட கிடையாது, அப்பேற்பட்ட மரம் செடி கொடி ஒட்டு மொத்தம் அந்த நிலப்பரப்புகளை எல்லாமே நிரப்புச்சு. ஏன்னா ஆகாயத்துல இருக்குது நைட்ரஜன் கார்பன். இந்த மரம் செடி எல்லாம் எதைத்தான் சாப்பிடும், ஆக்சிஜன் சாப்பிடாது, என்னதான் சாப்பிடும், கார்பன் எடுக்கும் இல்லாட்டி நைட்ரஜன் எடுத்துக்கும். அப்போ இந்த கார்பனும் நைட்ரஜனும் நிறைய இருந்தா அது மரம் எப்படி இருக்கும், இப்ப நம்ம வீட்டுல பிரியாணியும் கறியும் நிறைய இருந்தா நாம எப்படி இருப்போம் இல்லீங்களா, சாப்பிடுச்சுமா அப்படியே இருப்போம் பாருங்க, ஒரு சைஸா தெரியுமா தினுசா தெரியுமா இல்லீங்களா. அப்ப அதே மாதிரி பூமியில ஆகாய விரிவில் இருந்துச்சு நைட்ரஜன் கேஸ் அப்புறம் கார்பன் கேஸ். இப்ப இந்த வளர செடிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்னன்னா, அந்த செடி இல்லாட்டி அந்த மரம் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா ராபிடு, அப்படின்னா ரொம்ப வேகமா வளர்ந்துச்சு, சும்மா இல்ல ரொம்ப வேகமா. எனக்கு கேட்டா ஒரு மாமரம் வந்திருந்தா ஒரு மாசத்துலயே கனி கூட கொடுத்துருக்கலாம், அவ்வளவு வேகமா வளரும். ராபிட் அண்ட் இம்மென்ஸ் சொல்றாரு. இம்மென்ஸ் என்ன தெரியுங்களா, ரொம்ப பெரிய சைஸ்ல ரொம்ப அடர்த்தி. இப்போ நம்ம செடியா பாக்குறோம் இல்லீங்களா, என்னென்ன செடி பாக்குறோம், செடியா பாக்குறீங்களா, சின்ன சின்ன செடி, அது மரம் ஆகாது. இந்த செடி எல்லாம் அப்ப எப்படி இருந்திருக்கும்னா, இப்ப நாம பாக்குறோம் மரங்கள் லெவல்ல இருந்திருக்கும். அப்போ இப்ப இருக்கிற மரங்கள் எல்லாம் அப்ப எப்படி இருந்திருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப 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 பெருசு. இதுக்கு நான் ஒரு சீன் உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன், பார்த்த படத்துல இருந்துட்டுதா, ஜுராசிக் பார்க் இருக்கு இல்லீங்களா, அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு வெஜிடேரியன் சாப்பிடுற ஒரு டைனோசர் இருக்கும், வெஜிடேரியன், ஆனா அதுக்குதான் கழுத்து ரொம்ப பெருசா இருக்கும், வால் ரொம்ப பெருசா இருக்கும், அது ரொம்ப பெரிய சைஸா இருக்கும் சரிங்களா. அது வெஜிடேரியன் சாப்பிடுற இது, வெறும் காய்கறி இலை மாத்திரம் தான் சாப்பிடும். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கற்பனையில அவங்க என்ன போயிடுப்பாங்கன்னா, அது இருக்கும் அது தலையை இப்படி நீட்டினாவே அதனுடைய இடுப்பு கிட்ட எல்லா மரமும் வந்துடும். ஆனா அந்த இதுல காமிப்பான், அந்த ஒரு டைனோசர் என்ன பண்ணும்னா, ரெண்டு கால நின்னுட்டு ரெண்டு கால தூக்கும், தூக்கிட்டு அந்த கழுத்த ஒரு நீட்டி நீட்டி ஒரு மரத்தினுடைய உச்சிய சாப்பிடும். இதுவே அவ்வளவு பெரிய சைஸ். இது இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சாப்பிடுன்னா அங்க இருந்த மரம் செடி கொடி இதுதான் சொல்றாரு. அந்த மூணாவது நாள்ல அந்த கார்பன் அந்த நைட்ரஜன் இதெல்லாம் எடுத்துட்டு இந்த மரம் செடி ரொம்ப வேகமா, அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ்ல பூமி பரப்பு எல்லா இடத்துலயும் இருந்துச்சு.
இருந்து என்னாச்சு, அப்புறம் நாலாவது நாள் என்னாச்சு? தேவன் அதை எதுக்கு பயன்படுத்தினார் தெரியுங்களா? இந்த ஏழாவது நாளுக்காக அதை பண்ணார். என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த மூணாவது நாள்தான் உண்டாச்சு நிலக்கரி, பெட்ரோலு, இதெல்லாம் இப்படி எல்லாம் வந்துச்சுங்களா? எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் என்ன ஆகும்? ரிங்ஸ் தொப்புன்னு மேல விழுகும், மரமெல்லாம் என்ன ஆயிடும்? அப்படியே பூமிக்குள்ள போயிட்டு பூமிக்குள்ள போயிட்டு என்ன சொல்லுவோம் நாம? அப்படியே படிமங்கள் படிமங்கள் ஆயிட்டு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? பெட்ரோல் இருக்குது இல்லீங்களா? அப்ப இந்த ஏழாவது நாள்ல ஆதாம் வந்துட்டு அவர் பிள்ளைகள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? பெட்ரோல் வேணும். அதுக்கு எப்ப பிளான் பண்றாரு? மூணாவது நாள்ல பிளான் பண்ற. எவ்வளோ எவ்வளவு எக்ஸாக்டா இருக்கு பாருங்க பிளான் இல்லீங்களா? திடீர்னு ஆறாவது நாள் மனுஷன் சிருஷ்டிக்கு போய் இவனுக்கு பெட்ரோல் வேணுமே, அவசர அவசரமா ஆறாவது நாள் தோண்டி எல்லாம் போறதுல கிடையாது. தேவன் ரொம்ப எக்ஸாக்டா பிளான் செய்வார், எல்லாம் கால்குலேட்டிவா தான் இருக்கும், ரொம்ப அற்புதம். அப்ப இந்த மூணாவது நாள் எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டார் பூமிக்குள்ள நல்லா வளர வச்சார். இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த மரம் வந்துட்டு கார்பன் நைட்ரஜன் எல்லாம் இருக்கும் போது அட்மாஸ்பியர் என்ன ஆயிடுது? கிளீன் ஆயிடுது. என்ன ஆயிடுது நெக்ஸ்ட்? அதுல என்ன மாத்திரம் தான் இருக்குது? ஆக்சிஜன். அதாவது அடுத்த நாலாவது நாள் வருவாங்க குட்டி குட்டி பறவைகள், குட்டி குட்டி இதெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு என்ன மாத்திரம் தான் வேணும்? அதுக்கு மூணாவது நாள் என்ன பண்றாரு? இந்த மரத்தை வர வச்சு அதையே கிளீன் பண்ணி இந்த மரத்தை என்ன பண்ணிட்டு கீழே போயிட்டு பேக் பண்ணி வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் எங்க நடக்குதுன்னு பார்க்கிறோம். இந்த மூணாவது நாட்கள்ல இன்னும் ரொம்ப முக்கியமா இந்த மூணாவது நாள்ல தான் சகோதர சகோதரிகள என்ன ஆயிடுக்கும்னா, இந்த ரிங்ஸ்ல நிறைய ரிங்ஸ் விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது கூட ஒரு காரணம், நிலம் தனியா ஆகிறதுக்கும் கடல் தனியா ஆகிறதுக்கும் நிறைய ரிங்ஸ் அந்த மூணாவது நாள்ல விழுந்திருக்குது. ரொம்ப முக்கியமா அந்த மரம் செடி கொடி எல்லாம் வந்தாச்சு, வந்துட்டாலும் அங்க நம்ம பார்க்கிறோம் என்ன சொல்றாருன்னா, பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுள் என்றார். ரொம்ப வெயிட் கொடுத்து படிக்கணும். தேவன் எப்படி சிருஷ்டி பண்றார்? ஹேப்பசா இல்ல அப்படின்னா கசாமுசா கசாமுசா இல்ல, பிளான் பாருங்க கிளீன். பூமியானது புல்லையும், நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? விதை. எதுக்கு? ஒரு டைம் புல்லு மாத்திரம் தான் முளைக்க வைப்பார், நெக்ஸ்ட் அந்த புல்லுக்கு என்ன அனுமதி கொடுக்கிறாரு? நெக்ஸ்ட் நீயே மல்டிப்ளை ஆயிக்கணும், நான் மறுபடியும் வந்து மறுபடியும் ஒரு புல்லையும் செய்ய மாட்டேன். புல்லு, அந்த புல்லு என்ன வச்சுட்டாரு? என்னன்னா புல்லு புல்லு ஒன்று போயிட்டாரா, நெக்ஸ்ட் புல்லு என்ன பண்ணிக்கணும்? நிறைய புல் 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 ஆயிடும், புல் ஆயிடும் சரிங்களா? அப்போ அந்த விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய, ரொம்ப எக்ஸாக்டா சொல்றாரு. ஒரு ஜாதி செடினா அந்த ஜாதி செடி எந்த மாதிரி விதை மாத்திரம் தான் கொடுக்கும்? அதே ஜாதி விதை தான், ரொம்ப கிளீன். ஏன்னா இது இந்த அளவுக்கு கிளீன் ஆலைனா இன்னைக்கு எல்லாம் மாத்திடுவாங்க. கிளீனா இருக்கும் போதே லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், குரங்கு என்ன ஆயிடுச்சு? மனுஷன் ஆயிடுச்சு இல்லைங்க. ரொம்ப கிளீன். இவர் வந்து தேவன் எதுக்கு லிமிட் வைக்கிறாரு? செடிக்கும் மரத்துக்குமே என்ன வைக்கிறார்? லிமிட் வைக்கிறார். அது அது என்னதான் பண்ணணும்? புதினா செடி காலக்காலத்துக்கு எதுதான் கொடுக்கணும்? புதினா தான் கொடுக்கணும், கருவேப்பிலை கொடுக்கணும் இல்லீங்களா? செடிக்கே லிமிட் வைக்க போது தேவன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, மீதி எல்லா சிருஷ்டிக்கும் அதே லிமிட் வைப்பார். பறவைகளுக்கு பேசும்போது இதே வார்த்தை, என்னன்னா ஜாதி ஜாதி. அதே மாதிரி மிருகங்களுக்கு பேசும் போது ஜாதி ஜாதி. ரொம்ப எக்ஸாக்டா தேவன் அங்க வைக்கிறது. இதுல தான் என்ன சொல்றாருன்னா, தேவன் சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, இன்டெலிஜென்ஸ் இல்லீங்களா, இன்டெலிஜென்ட் கிரியேட், அதாவது ஞானம் உள்ள சிருஷ்டிகர். என்ன எப்படி எப்படி செய்யணுமோ அப்படித்தான் அங்க செய்யறாரு. அப்போ பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவனது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று. இப்போ நாலாவது நாள் வசனம் நீங்க படிக்கலாம்.
பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆக இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி நாலாம் நாள் ஆயிற்று
இல்லைங்களா? அப்போ இந்த நாலாவது நாள்ல ரொம்ப சிம்பிளா சொல்லும் போது தேவன் எதைய அனுமதிக்கிறார் அப்படின்னா, இந்த பூமியின் மேல சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களுடைய ஒளி பிரகாசிக்கிறது. அப்போ இங்க பொதுவா இந்த வசனம் படிக்கும் போது என்ன நினைச்சிடுவோம்னா, அப்ப தேவன் நாலாவது நாள்ல தான் எதை உண்டு பண்றாரு, சூரியனும் சந்திரனும். ஆனா முதல் நாள்ல என்ன இருக்குது, பூமி இருக்குது. அப்ப நம்ம எல்லா சும்மா படிக்கும்போது என்னதான், அப்புறம் கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்சவங்க படிச்சாங்கன்னா இங்க பாருங்க முட்டாள்தனம், எப்படி சூரியன் இல்லாம பூமி இல்லைங்களா, அப்படித்தான் கேட்பாங்க. ஏன்னா பூமி எதை தான் சுத்திட்டு இருக்குது, சரி சூரியன் இல்லாட்டி பூமி இல்ல இல்லைங்களா, ஏன்னா பூமியை கண்ட்ரோல் பண்றது எதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா இங்க பைபிள் ரெக்கார்ட்ல என்ன சொல்லுது, பூமி முதல் நாளே இருக்குது, நாலாவது நாள் தான் என்ன வருது. உடனே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு, எப்படி இது பூமி இருக்குது அதுக்கப்புறம் நாலாவது நாள் தான் சூரியனும் சந்திரனும் வருது அப்படின்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அதாவது பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விடுவர்களே ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக்க கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும். அப்போ உண்டாக்குனார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இல்லைன்னா, இந்த சூரியனையும் சந்திரனையும் நாலாவது நாளத்தான் தேவன் சிருஷ்டித்தாருங்கிற அர்த்தம் இல்ல. ஏன்னா பூமி இருக்குதுன்னா அப்ப என்னவே இருக்குது, அங்க பூமி இருக்குது, சூரியன் இருக்குது, சூரியன் இருந்தா நெக்ஸ்ட் என்ன இருக்கு, பூமி பக்கத்திலேயே சந்திரனும் இருக்குது. அப்ப இங்க என்ன விஷயம் தான் சொல்லிருக்கிறார் அப்படின்னா, ஆள் என்னன்னா தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னா, அந்த லைட்டுக்கு அந்த பவர் அந்த பூமியை போய் டச் பண்றதுக்கு. இந்த ஒரு காரியம் எப்பதான் பண்ணாரு, முதல் நாளே என்னெல்லாம் இருந்துச்சு, இந்த மதகுகள் தான் வெளிச்சத்தை வரவிடாம ரொம்ப திக்கா இருந்துச்சு, அதனால என்ன பண்ணல வெளிச்சம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த மூன்று நாள் அப்படின்னா 3,21,000 வருஷம் எவ்வளோ ரிங்ஸ் மேல இருந்து கீழே விழுகும். அப்போ மேல இருக்கிற ரிங்ஸ் என்னாயிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வரும், அதனுடைய திக்னஸ் குறையும் 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 போகுது. நாலாவது நாள் எக்ஸாக்டா என்ன இருந்துச்சுன்னா, அந்த வெளிச்சம் அதைய ஊடுருவி பூமியை வந்துட்டு ரீச் பண்றதுக்கு போதுமானதா தேவன் அங்க சிருஷ்டி. ஏன்னா இது என்ன பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்க. அப்ப நம்ம சும்மா படிச்சுட்டு போனோம்னா நமக்கு என்ன தெரியாதுங்க, தேவன் எப்படி இந்த சிருஷ்டிப்பின் வல்லமையை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இங்க இது யாராவது வந்தாங்கன்னா இங்க வெளியிருந்துட்டு இது பைபிள் கிளாஸ் நம்புவாங்களா, நல்லா நினைச்சு பாருங்க. வந்து பார்த்துட்டு இவங்க பாக்குறதுக்கு சாதாரண ஆட்கள் மாதிரி இருக்காங்க, என்னென்னமோ பூமிங்கிறாரு அவங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, யோசிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் பைபிள் ஸ்டடி, இதுதான் சத்தியம், இப்படித்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சாச்சா அந்த சிருஷ்டிகர் எப்பேற்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய ஞானம் என்ன, அது தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்படி இருக்கிறவரு தான் சிருஷ்டிகர். சும்மா மூளையில கல் வச்சுக்கிட்டு வரவங்க போறவங்களை பார்த்துட்டு அப்படி இல்லை ஒண்ணு இல்லைங்களா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு இப்படி அந்த நாலாவது நாள்ல அவரு அனுமதிக்கிறது பாக்குறோம். ஏன் நாலாவது நாள்ல அவர் அனுமதிச்சார் அப்படின்னா, அஞ்சாவது நாள் இல்லாட்டி ஆறாவது நாள்ல, அஞ்சாவது நாள்ல யார் வர போறாங்க, காக்கா குருவி வருவாங்க, அப்புறம் வந்துட்டு மிருகங்கள் எல்லாம் வருவாங்க. இதுகளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும், எது நைட்டு எது பகலு. ஒருவேளை தேவன் அப்படியே விட்டுட்டு இந்த ஒரு மாற்றம் பண்ணாம பூமியில மிருகங்கள் பறவைகள் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆயிடும், கன்ஃபியூஸ் ஆயிடும். என்ன ஒரே மாதிரி இருக்குது, 24 மணி நேரம் ஒரு இரவு தெரிய மாட்டேது, ஒரு நைட் தெரியாது. பாருங்க அப்ப தேவன் அந்த சிருஷ்டிப்பு ப்ராக்ரஸ் ஆக போது நெக்ஸ்ட் என்ன தேவையோ அத முதன் நாள் செய்யறாரு. அப்போ இந்த பூமியில கரெக்டா என்ன சொல்றாருன்னா, ஜீவன் உருவாகிறதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டாருனா, அந்த ஜீவன் அது வரும் பொழுது அது கண்டுபிடிக்கணும் இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம். அப்ப அந்த இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் வரக்கூடிய சிருஷ்டிப்பு ஒரு அனுமதி அந்த நாலாவது நாளின் துவக்கத்துல பண்றாரு. அப்போ இந்த சூரியன் வெளிச்சம் வருது, அதே சமயத்துல சந்திரனுடைய வெளிச்சம் கூட வருது. அப்ப நமக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு இந்த நம்ம ரெண்டாம் உலகம் சப்ஜெக்ட் எடுக்கும் போது முதலாம் உலகத்திலேயே அந்த பீரியட் எப்படி இருந்துச்சு, வேற வெளிச்சம் மாத்திரம் தான் வரும், என்ன வராது, ஹீட் வராது. அதனாலதான் நோவா என்ன பண்ணாரு, நல்லா திராட்சை ரசம் குடிச்சார் இல்லைங்களா. ஆனா இந்த மதகுகள் விழிஞ்சதுக்கு அப்புறம் அதே திராட்சை ரசம் குடிச்சு என்ன ஆயிட்டாரு, அப்படியே போதை ஆயிடுச்சு. அப்ப இந்த முதல் பீரியட் நம்ம பேசிட்டு இருக்கோம் என்னன்னா, இந்த மாதிரி வெறும் பியூர் லைட் மாத்திரம் வெளிச்சம் மாத்திரம், வெளிச்சம் இருந்தாவே போதும் செடி கொடிகள் நல்லா வளரும். வீட்டுக்குள்ள நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம், தேவன் அப்படித்தான் சிருஷ்டி பண்ணிருக்கிறார். ஏன்னா நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிடறோம், ஒரு செடி வளரணும்னா அதுக்கு சூரிய ஒளி, அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் தண்ணி, அப்புறம் அதையவே பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்போம் இல்லைங்களா. அது இல்ல, அது வெளிச்சம் இருந்தா போதும், ஹீட் வேணுங்கிற அவசியம் இல்ல இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு அனுமதியில பூமியில அங்க நடக்குது என்னன்னா, நாலாவது நாள்ல ரெண்டு விஷயம், சூரியனும் சந்திரனும் ரொம்ப முக்கியம். அதனுடைய பயன் பாருங்க, அது ரொம்ப டீப்பான பயன். அதனுடைய யூசஸ் என்ன, அது எதற்காக இருக்குன்னா, 14:14,
பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள்
அவைகள் எதுக்கு, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுள் என்றார். குரோனாலஜியில முக்கியமான பாயிண்ட், இதுல வச்சுட்டு நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் இனி வர நாட்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி, ஒரு சின்ன கேள்விதான், இது சம்பந்தமான விஷயம் இல்ல, எப்படி தீர்க்கதரிசியினுடைய வருஷம் 360 நாள் எங்க சொல்லியிருக்குது? பைபிள் சொல்லிருக்குதுன்னு சொல்றோம், ஆனா அதுக்கு ரொம்ப எக்ஸாக்டா இந்த இடத்துல இருக்கிறது ரகசியம். அது நம்ம ஃபியூச்சர் கிளாஸ் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த சூரியன் சந்திரன் வெளிச்சம் கொடுக்கறதுக்கு மாத்திரமல்ல, அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் வேலைகளையும் தெரிஞ்சு கொள்கிறதுக்காக வச்சாரு. அப்புறம் அதைய ஆகாய விரிவில் வச்சாரு, அதைய சூரியன் வச்சாரு, நெக்ஸ்ட் சந்திரன் வச்சாரு, நட்சத்திரங்கள் வச்சாரு, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் எல்லாம் பண்ணிட்டு, அது நல்லது என்று தேவன் கண்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 4வது நாள் ஆயிற்று. அப்ப இந்த சூரியனும் சந்திரனும் வரும் பொழுது இன்னொரு விஷயம் கூட நடக்கும். 4வது நாள் என்னன்னா, இந்த சூரிய ஒளி பூமிக்குள்ள வரனால இன்னும் விதவிதமான செடிகள் கூட என்னாச்சு, உருவாச்சு. 3வது நாளே நிறைய செடி மரம் எல்லாம் வந்துட்டாலும், இந்த சூரிய ஒளி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராடினரி செடிகள் மரங்கள் கூட வந்துச்சு. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, சின்ன சின்ன ஜீவிகள் வந்துச்சு, பூச்சிகள் இல்லைங்களா, பூச்சி புழுவு இதெல்லாம் எப்பயே ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு 4வது நாளினுடைய முடிவிலேயே சின்ன சின்ன ஜீவன் பூச்சிகள், புரியுதுங்களா, பூச்சி புழுவு அது இது எல்லாமே அப்படியே ஒன்னொன்னா வந்துட்டு வருவது பாக்குறோம். ரொம்ப முக்கியம் என்ன சொல்லனா, இந்த ஊர்வன என்னன்னா, ஊர்வன பாம்பு அது தேலு இல்லைங்களா, இதெல்லாமே கூட இந்த 4வது நாள்ல அதனுடைய சிருஷ்டிப்பு அங்க நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். எதற்குன்னா, இனி 5-6 நாள்ல நடக்க போற முக்கியமான சிருஷ்டிப்புகளுக்கு ஏதுவா 4வது நாள்ல இதெல்லாம் தேவன் அங்க அனுமதிக்கிறார். இப்போ நீங்க 5வது சிருஷ்டிப்பின் நாள் படிக்கலாம், 20வது வசனத்திலிருந்துட்டு 23வது வசனம் வரைக்கும்.
பின்பு தேவன் மீண்டும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகளை பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5வது நாள் ஆயிற்று.
ஆமா, அப்ப ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, இந்த 5வது நாள் தேவன் எந்த எந்த காரியங்களை சிருஷ்டித்தார் இந்த பூமியில அப்படின்னு சொல்லும் போது, கடல்ல வாழக்கூடிய ஜீவ ஜந்துக்கள், நெக்ஸ்ட் பூமியில வாழக்கூடிய சில ஜீவ ஜந்துக்கள் ரெண்டையுமே வந்துட்டு இந்த 5வது நாள்ல அவர் வந்துட்டு அங்க ஏற்படுத்துறது பாக்குறோம், சிருஷ்டிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு காலகட்டத்துல தான் நம்ம என்ன சொல்லலாம், தண்ணியிலயும் இருக்கும், அதே சமயத்துல நிலத்துலயும் இருக்கும். இந்த மாதிரியான ஜீவன்கள் எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்துல அங்க வருது. 5வது நாள்ல தான் ரொம்ப முக்கியமான சிருஷ்டிப்பு என்னன்னா, பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் இல்லைங்களா, பாருங்க மன்னிக்கணும், ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா, நீர்ல இருக்கிற ஜீவ ஜந்துக்கள், நெக்ஸ்ட் என்னது, ஆகாய பறவைகள் இல்லைங்களா. அப்போ இந்த 5வது நாள்ல என்னன்னா, பூ கடலுக்குள்ள என்ன நல்லா இருக்குது, ஸ்வாம்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றாரு, இங்கிலீஷ் சொல்ற என்ன சொல்றாரு, இங்கிலீஷ்ல ஸ்வாம்ஸ் சொல்றாரு, அதாவது நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் அப்படின்னா கடல் முழுக்க இருக்குது. இன்னைக்கு கூட சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இன்னும் எவ்வளவு வகையான மீன்கள் இருக்குதுன்னு இன்னும் நமக்கு என்ன தெரியாது, திட்டவட்டமா தெரியாது, அவ்வளோ இது இருக்குது. ஆனா பூமிக்கு மேல இருக்கிறது கூட மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சு கணக்கெல்லாம் போட்டார். இந்தியால இவ்வளவு சிறுத்தைத்தா இருக்குது, கணக்கே போட்டுடுவாரு. ஆனா இன்னும் எதுக்குள்ள கண்டுபிடிக்கல, ஏன்னா கடலும் பூமிக்கும் எவ்வளவு ரேஷியோ, 3:1 இல்லீங்களா, தண்ணி 3 பங்கு இருக்குது, பூமி எவ்வளவு பங்கு தான் இருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, இந்த 1 பங்கு பூமி மேல இருக்கிறத இன்னும் கூட கண்டுபிடிக்கணும், அப்ப கடலுக்குள்ள மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பாரா? அது டெய்லி ஒரு பேப்பர்ல பாத்தீங்கன்னா, ஒரு புரு வகையான மீன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த 5வது நாள் துவக்கத்துல தேவர் என்ன அனுமதிச்சிட்டார்னா, இந்த கடலுக்குள்ள இருக்கிற எல்லா வகையான பிராணிகளும் என்னாச்சு, வந்துருச்சு. நீந்தும் ஜீவ ஜந்துக்கள்னா சாதாரண மீன் தவளையிலிருந்து ஆரம்பிச்சு நண்டு இல்லைங்களா, அப்புறம் இந்த சீலு திமிங்கலம் சுறா எல்லாம் ரெடி ஆச்சு. இது ஆச்சுன்னா என்னன்னா, இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இங்கிருந்து தான் சயின்ஸே சொல்லுது என்ன வருது, பறவைகள் இனம் நெக்ஸ்ட் ஆகாயத்துக்கு அங்க வருவது நாம பார்க்கிறோம் இல்லீங்களா. அப்போ இந்த இந்த 5வது நாள்ல முதல்ல கடலுக்குள்ள இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் வந்துச்சு, நெக்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா ஆகாயத்துல பறக்கக்கூடிய எல்லாம் வந்துச்சு. அங்கே கூட அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின் படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித, நல்லா பாருங்க அந்த வார்த்தை போனோம், திரளாய் அப்படின்னா கடல் முழுக்க எப்படி இருந்திருக்கணும், அது அந்த ரைட்டிங்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா, அப்புறம் இந்த ஓடெல்லாம் சுமந்துட்டு இருக்குமே கடல்ல, இந்த ஆமை இல்லாட்டி அது மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா, ஓட்டுக்குள்ள இருக்கிறது நிறைய இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கடல் முழுக்க இருந்திருக்கணும் சொல்ற. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு போயிட்டு நிலத்தை தோண்டி பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வெறும் எதுத்தா இருக்கு தெரியுங்களா, மண்ணும் கல்லும் இருக்கிற மாதிரி இந்த ஓடு இருக்கு இல்லையா, ஷெல்ஸ் ஷெல்ஸ் சொல்றேன் இல்லைங்களா, நத்துக்கு மேல இருக்கிறதோ இல்லாட்டி ஆமைக்கு மேல இருக்கிறதோ இல்லாட்டி இந்த சங்கு இது அதெல்லாம் என்னது, கால்சியம் சொல்றேன் இல்லைங்களா, கால்சியம் சுண்ணாம்பு வருது பாருங்க, இந்த எல்லாமே அப்படியே ஒரு பெரிய அடுக்காவே பூமியில இருக்கு. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த இந்த கடல்ல என்ன இருந்திருக்கும், இது முழுக்க நிரம்பி இருக்கணும், நிரம்பி இருந்திருக்கணும். வசனம் கூட கிளீனா சொல்றது என்னன்னா, தங்கள் தங்கள் ஜாதியின் படியே திரளாய் புல் உருவாகும், குண்டு பண்ணி விட்டுதான் நிறைய இருந்துச்சு. இன்னும் கூட அதை என்ன சொல்றாருனா, நல்ல வார்த்தையை படிச்சீங்கன்னா நீங்க 22 படிக்கலாம், தேவன் அவைகளை ஆசீர்வதித்து ஒரு பிளஸிங் கொடுத்திருந்தார். சின்ன ஜெல்லி பிஷ் சின்ன நத்தைனாலும் அதுக்கு தேவன் என்ன பண்ணிருந்தாரா, ஆசீர்வாதம் பிளஸிங். அதான் பிரதர் சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்றாரு, அற்பமான பிறவியா இருந்தாலும் தேவனுடைய திட்டத்துல கொஞ்ச காலம் வந்து ஜீவித்துட்டு போனா பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா பாயிண்ட் புரியுதுங்களா, அற்பமான ஜீவனா இருந்தாலும் தேவன் மைண்ட்ல வந்துட்டு அவருடைய சிருஷ்டிகள்ல ஒன்னாயி ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஜீவித்து செத்தா கூட அது எப்பேற்பட்டது விஷயம், மகாபெரும் ஆசீர்வாதம். உங்களுக்கு எனக்கும் தேவன் 70 வருஷம் கொடுத்திருக்கிறார், என்ன செய்யணும் யோசிக்கணும் இல்லீங்களா. அப்ப இது நமக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட்னா இந்த லைஃப், இந்த லைஃப்ல நாம் என்ன பண்ண போறோமோ அதுதான் யாருக்கு யார் கொடுக்கற கிஃப்ட், நாமும் தேவன் கொடுக்கற கிஃப்ட். அப்ப அங்க சொல்ல போது என்ன சொல்ற, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து என்ன மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தார்னா, நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள்னா இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நிறைவேறிடுக்கணும் யோசிச்சு பாருங்க. முழுக்க இருந்திருக்குது, இன்னைக்கு போய் சயின்டிஸ்ட் தோண்டி பார்த்தா அப்படியே எவிடன்ஸ் இருக்குது, ஒரு காலத்துல கடல் முழுக்க இந்த ஜீவ ஜந்துக்கள் நிறைய இருந்திருக்கணும். ஆனா அப்புறம் காலமாக இதுன்னு பாக்குறோம், ஏன்னா இப்ப கடலுக்குள்ளே கூட என்ன இருக்குது, பெட்ரோல் இருக்குதா, ஆமா அதுக்குள்ள கூட எதெல்லாம் வரணும், இதெல்லாம் போட்டு தேவன் பண்றார் அப்படியே பெட்டுக்குள்ள போட்டு 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 இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்த ஜலத்தில் இருக்கிற ஜீவ ஜந்துக்கள் மாத்திரம் அல்ல, அப்புறம் ஆகாயத்தில் இருக்கிற ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் கொடுத்து என்ன கொடுக்கிறார், நீங்க பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். இது வந்துட்டு எத்தனாவது நாளுடைய சிருஷ்டிப்பு நம்ம பார்க்கிறோம்னா, 5வது நாளினுடைய சிருஷ்டிப்பு. அப்போ இதோட நம்ம கிளாஸ் நம்ம முடிக்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும் போது இந்த பூமியை எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, வேதத்துல இருந்து சொல்றாரு கேனோபி தேரி இல்லாட்டி வைலியன் தேரி, வைலியன் கூற்றுன்னு வச்சுக்கலாம் நீங்க எழுதுனீங்கன்னா, வைலியன் கூற்று இல்லாட்டி மதுகுகள் கூற்று கூட வச்சுக்கலாம், கேனோபி தேரி. அப்ப இது ரொம்ப முக்கியம், இந்த ஒரு தீரியில தான் இந்த ஒரு கூற்றின் படி எது இந்த கூற்று எப்படி இருக்குன்னா, வேத வசனத்துல சொல்லிருக்கிற அதே ஆர்டர்ல அதுவும் சொல்லுது. அப்ப பூமி இப்படி இருந்திருக்கணும், அப்படி வந்திருக்கணும், இப்படி எல்லாம் ரிங்ஸ் விழுந்திருக்கணும், அப்போ இந்த முதல் நாள் இப்படி வெளிச்சம் வந்தாச்சு, 2வது நாள் ஆகாய விரிவு, 3வது நாள் மரம் செடி கொடி இல்லைங்களா, 4வது நாள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அனுமதி கொடுத்தாரு, 5வது நாள் இதனுடைய விளைவா என்ன ஆயிடுச்சு பாருக்கிறோம், இந்த செடிகளுக்கு மத்தியில கடலுக்கு மத்தியில ஜீவன்கள் எல்லாம் அங்க வந்துருச்சு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நம்ம இந்த முதல் பார்ட்டி